الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. غنية الكرية والغليل سهودر سهودر غليل டிவி தெரியலையா? கீழே மாட்டவே இல்லையா டிவி கனெக்ஷன்? வெரி குட். சொல்லுங்க, உட்காருங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க. உட்கார்ந்து ரெண்டு நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க. சத்தம் போகும்ல? சரி, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இதுவரை அறியாமை கால மக்களின் பழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், அவர்களின் கொள்கை கோட்பாடுகள், அவற்றை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எதிர்கொண்டு அவற்றுக்கு மாற்றமாக செயல்பட்டு சத்திய நேரிய வழிமுறைகளை, கொள்கை கோட்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்று 25வது அந்த செய்தியிலே நாம் நிறுத்தினோம். மீண்டும் ஒரு முறை அந்த 25வது செய்தியை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்ப்போம். 25வது செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும், அவை அனைத்தும் நரகத்தில் சேர்ந்துவிடும் ஒரு கூட்டத்தை தவிர. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு கூட்டமும் தன்னை நேர்வழி பெற்ற கூட்டம் என்று கூறுகிறார்கள். தன்னைத்தானே பெருமைப்படுத்தி உயர்த்தி பிறரை தாழ்த்தி மட்டப்படுத்தி பேசுவது, இது அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த பழக்கம். எந்த ஒரு ஆதாரத்தை கொண்டும் நாம் தான் உயர்ந்தவர்கள், அதாவது பொதுவாக முஸ்லிம்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வது தனி, இஸ்லாம் உயர்ந்த மார்க்கம், முஸ்லிம்கள் உயர்ந்த மார்க்கம் என்று கூறுவது, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறிய விஷயம், ஹதீஸிலே கூறப்பட்ட விஷயம், இஸ்லாமிய அடிப்படை. முஸ்லிம்களில் இன்று பல பிரிவுகளாக இருப்பவர்கள், நாங்கள் எந்த பிரிவில் இருக்கிறோமோ அந்த பிரிவு தான் சரியான பிரிவு, நான் தான் சத்தியத்தில் இருக்கிறேன், நீ அசத்தியத்தில் இருக்கிறாய், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ ஒன்றுமே இல்லை, நீ செய்வதெல்லாம் வீண் என்று பழித்து பேசுவது, பிறரை இழித்து பேசுவது, இது அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த பழக்கம். யூதர்கள் கிறிஸ்தவர்களை இப்படித்தான் சொன்னார்கள், நீங்கள் பின்பற்றுவது ஒரு மார்க்கமே அல்ல என்று. கிறிஸ்தவர்கள் யூதர்களை பழித்தார்கள், நீங்கள் பின்பற்றுவது ஒரு மார்க்கமே அல்ல, சூரத்துல் பக்ராவுடைய 113வது வசனம். அதுபோன்று சூரத்துல் பக்ராவிலே 111-112வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யூதர்கள் சொன்னார்கள், யகூதி மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று. கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நசராணி கிறிஸ்துவன் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வான் என்று. இன்று நீங்கள் பாருங்கள், இதே பழக்கம் முந்தைய காலத்திலே மதுகபுகளை பின்பற்றியவர்களிடத்திலே இருந்தது. அதே பழக்கம் இன்று குர்ஆன் ஹதீஸை ஒரு மதுகபாக ஆக்கிக் கொண்ட, இதை பிரிவாக கூட்டமாக ஆக்கிக் கொண்ட மக்கள் தங்களை தாங்களே பீற்றிக் கொள்வது மட்டுமல்ல, பிறரை நரகவாதி வழிகேடர்கள் உங்களுக்கு மார்க்கமே தெரியாது என்று சொல்லும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அதாவது அந்த விலங்குகளிலிருந்து சங்கலிகளிலிருந்து விடுபட்டு வந்தவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் எந்த ஒரு அறிஞர் மார்க்கத்தை போதிக்கிறாரோ பிறகு அந்த அறிஞருக்கே தக்லீது செய்பவர்களாக ஆகிவிட்டார்கள். பிறகு குர்ஆன் ஹதீஸை வேறு யாராவது கூறினால், அது மதுகபை சேர்ந்தவர்களோ அல்லது வேறு யாரோ ஒரு அறிஞர்கள் கூறினால், அவர்கள் அந்த குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த அறிஞர் அதை ஒத்திருக்கிறாரா, ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? ஹதீசுகளிலே மூத்தவர்களால் சரிகாணப்பட்ட ஹதீஸாக இருந்தாலும் தங்கள் கூட்டத்தின் தலைவர் அல்லது தங்கள் கூட்டத்தின் அழைப்பாளர் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வார்களே தவிர இல்லை என்றால் ஏற்க மாட்டார்கள். அப்ப நிலைப்பாடு மாறிவிட்டது. நிலைப்பாடு மாறி பிறகு மற்றவர்களை சாட ஆரம்பித்து விடுவது. இந்த நிலை ஜாஹிலியத்துடைய நிலை. அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்களில் உள்ளவர்கள். வாசகத்தை பார்க்கணும். வமன் அஹ்ஸனு கவுலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் وعمل صالحا وقال انني من المسلمين. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சூரா ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயத்தின் 33வது வசனம், அல்லாஹுவின் பக்கம் அழைத்து தானும் நல்லமல் செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவன், நான் முஸ்லிம் இல்ல, நான் உலகத்தில் நல்ல முஸ்லிம்கள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களில் நானும் ஒருவன் என்று சொல்பவனை விட அழகிய பேச்சை பேசுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்று என்ன சொல்கிறார்கள், நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம், எப்படி நெஞ்சு தட்டிக் கொள்கிறார்கள், நாங்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுறவங்க, நாங்க ஷிர்க ஒழிச்சோம்ல, நாங்க அதெல்லாம் தூக்கிட்டோம்ல, அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் கொடுத்தான், அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்தான் என்ற வார்த்தை இருப்பதில்லை. பெரும்பாலாக வெறும் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பதை சரியான அறிஞர்களிடத்திலே படிக்காமல் வரட்டு வாதங்களாக படித்தவர்கள் கடைசி வரை தங்களுடைய பெருமையை பேசுவதிலேயே அவர்கள் காலத்தை கழித்து விடுகிறார்கள். நாங்க ஒரு பள்ளி கட்டிட்டோம்ல, எங்களுக்குன்னு ஒரு பள்ளியை உருவாக்கிட்டோம்ல, எங்களுக்குன்னு ஒரு மதரசாவை உருவாக்கிட்டோம்ல, எங்களுக்கு நாங்க இதை செஞ்சிட்டோம்ல, விதத்துவாதிங்க சிறுக்குவாதிகளை ஒழிச்சு கட்டிட்டோம்ல, எந்த நன்மையையும் அல்லாவின் பக்கம் சேர்க்க மாட்டார்கள் இவர்கள். புரியுதா? அப்ப நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் அளித்தான், உங்களையும் அதன் பக்கம் அழைக்கிறோம், நீங்களும் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றினால் இந்த நற்செய்திகள் உங்களுக்கும் உண்டு, அல்லாஹ் எங்களுக்கு இந்த தௌஃபீக்கை கொடுத்தான், இறுதி வரை இதில் நிலைத்திருப்பதற்கு அல்லாவிடத்திலே தௌஃபீக்கை கேட்கிறோம். ஆகவேதான் இன்று பலரை பார்க்கிறோம், ஆரம்பத்தில் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசியவர்கள் இந்த பிதாஅத்தின் சாக்கடையிலே திரும்ப குளித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது வேறு விதமான இறை நிராகரிப்பின் காரியங்களிலே, அல்லது வேறு விதமான பாவங்களிலே, அல்லது வேறு விதமான முரண்பாடுகளிலே ஒவ்வொரு நாளும் அவர்கள் உழன்று கொண்டு அல்லது அதில் சிக்கிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம், கொடுத்த நேமத்தை அல்லாஹுவின் பக்கம் சேர்க்காமல் என்னமோ இவர்களாக எல்லாவற்றையும் தேடிக்கொண்டது போன்று, இந்த அருளுக்கெல்லாம் இவர்கள்தான் சொந்தக்காரர்கள் போன்று அவர்கள் எண்ணிய அந்த பெருமை அவர்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது. பின்னால் ஒரு செய்தி வர இருக்கிறது. ஆகவேதான் இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் மட்டும் நாங்கள் நேர்வழி பெற முடியாது, அதன்படி நாங்கள் நடந்தால் தான் யா அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் அப்படி நடப்பதற்கு தௌஃபீக் கொடு. புரியுதா?
அதே போல எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும், சூஃபிகளாக இருக்கட்டும், மதுஹபுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது வேறு முஸ்லீம்களில எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களை ஒட்டுமொத்தமாக நீங்களெல்லாம் நரகவாதி, நீங்களெல்லாம் காஃபிர்கள், அல்லது நீங்களெல்லாம் வழிகேடர்கள் என்று சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், உங்களிடத்துல இந்தந்த கொள்கை இருந்தா அது உங்களை வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்தந்த குணங்களை, இந்தந்த செயல்களை நரகவாதிகளுடைய செயல்கள் குணங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான், எனவே பயந்து கொள்ளுங்கள். வாசகம் பயன்படுத்துறது புரியுதா? இப்படித்தான் பயன்படுத்தணுமே தவிர, நேரா ஒருத்தர் நீ சூஃபியா, நீ நரகத்துக்கு தான் போவ, என்னமோ நரகத்துடைய கேட்டர் சாவியெல்லாம் அல்லாஹ் இவருக்கு கொடுத்துட்ட மாதிரியும், அதுல இவர் பேரு எதிராளியுடைய பேரு அதுல எழுதப்பட்டது இவருக்கு தெரிஞ்சிட்டது மாதிரியும் பிடிச்சு தள்ளிடுவார். அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று யாருக்கு தெரியும்? அவர் மரணத்திற்கு முன்பு அவருடைய முடிவு நிலை எப்படி இருக்கும் என்று யார் அறிந்தால்? அல்லாஹ் ஒருவன் தான் அறிய முடியும். எல்லாரும் கொஞ்சம் டைவர்ட் ஆயிருக்க மாதிரி தெரியுது எனக்கு, யாரும் என்ன பாக்குற மாதிரி தெரியல. இப்ராஹிம் நல்ல கவனமா கேளு, நேரம் உட்கார, பட்டன போடு, இப்படி திரும்பி பாரு, கை கால ஆட்டாம என்ன பார்த்து கவனமா கேளு. நீங்க அங்கே திரும்பினீங்கன்னா ஏதாச்சும் சிந்திச்சீங்கன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது, எனக்கு தெரியும் போயிடுது மூஞ்சல ஏதோ. ஹனீஃபே என்ன பாரு, இங்கேயும் பார்க்க கூடாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். இப்ப இந்த செய்தியை நாம் ஏன் மீண்டும் இவ்வளவு அதாவது அழுத்தமாக சொல்லிக் கொள்கிறோம் என்றால், பெருமை ஒரு காலும் சத்தியவாதிகளிடத்தில் வந்துவிடக் கூடாது. தற்பெருமை அகம்பாவம் சத்தியவாதிகளிடத்தில் வந்துவிடவே கூடாது. அது வந்துவிட்டால் அது ஒன்றே போதும், அவர்களின் கண்களை குருடாக்குவதற்கு, செவிகளை செவிடாக்குவதற்கு, அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டப்படுவதற்கு. ஆகவே எப்போதும் பயந்தவர்களாக இருக்க வேண்டும், பணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன இந்த நிலைமையில இன்னைக்கு வச்சிருக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த ஈமான் இன்னைக்கு நீ கொடுத்திருக்கிற, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு நீ தௌஃபீக் கொடுத்திருக்கிற, அல்லாஹ் இறுதி வரைக்கும் எனக்கு அதிலேயே நான் நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய். அல்லாஹ் மேலும் மேலும் இதனுடைய ஞானத்தை எனக்கு அதிகப்படுத்த. ரப்பி ஸிதினி இல்மா, யாருக்கு அல்லாஹ் சொல்லித்தருகிற துஆ இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாத்திலயும் ரொம்ப தரவுங்க, நாங்க எல்லா நாங்க படிக்காத ஹதீஸே கிடையாது, நாங்க படிக்காத புக்கே கிடையாது, எங்களுக்கு தெரியாம ஒரு ஹதீஸ் இருக்கா? இந்த நிலைமை என்ன ஆகிறது, மனிதனை கண்ணை குருடாக்கி விடுகிறது, காலை செவிடாக்கி விடுகிறது, உள்ளம் பூட்டப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால பயந்து கொண்டிருக்க வேண்டும், பணிந்து கொண்டிருக்க வேண்டும். சரியா? அடுத்தது இருபத்தி அஞ்சு படிச்சோமா, இருபத்தி ஆறு. மார்க்கம் என்று தெரிந்ததற்கு பிறகும் அதை ஏற்க மறுத்தல். மார்க்கம் என்று அதாவது தீனில் உள்ள ஒரு செய்தி, ஒரு கட்டளை, ஒரு அம்சம், செயலோ சொல்லோ நம்பிக்கையோ தீனில் உள்ளதுதான் என்பதை அறிந்த பிறகும் அதை ஏற்க மறுத்தல். குறைஷி காஃபிர்கள் இவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தி அந்த காபாவை தவாஃப் செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலிருந்து ஹஜ்ஜை, உம்ராவை, தவாஃபை, அரஃபா, மினாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தௌஹீதை அவர்களுக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் தௌஹீத் என்பது. அவர்கள் காபாவை கட்டிய போது அங்கு எந்த சிலைகளையும் வைக்கவில்லை. அல்லாஹுவைத்தான் வழிபாடு செய்தார்கள், அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் காபாவை உயர்த்தினார்கள் என்பதெல்லாம் தெரிந்தும் அதே அழைப்பைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்று இருந்தும் தங்களுடைய இந்த மூதாதைகள் இதை உருவாக்கியதால் அம்ர் இப்னு லுஹை என்பவன் தான் முதன் முதலாக திரை வணக்க வழிபாட்டை காபத்துல்லாவிலே ஆரம்பிக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நாங்கள் தான் பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த குறைஷிகள் அந்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதுப்பித்து அதில் அடிப்படையான தௌஹீதை போதித்த போது ஏற்க மறுத்தார்கள். அப்ப மார்க்கத்தில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுப்பது, மார்க்கத்தில் ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுப்பது, மார்க்கம் என்று ஏற்றுக்கொள்வார்கள் இது மார்க்கத்தில் இருக்கு ஆனா செய்ய மாட்டோம், இது முடிஞ்சு போச்சு எக்ஸ்பைரி மாதிரி, இது நாங்க செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்? எங்களுக்கு முன்னாடி வந்த மூதாதையர்கள் அப்படி செய்யல, அவங்க தெரிஞ்சுதானே அதை மாத்திருப்பாங்க. இது உதாரணம் சொல்ல தேவையில்லாத அளவுக்கு நிறைய இருக்குது. இப்ப சஹிஹான ஹதீஸுகளை நீங்க சொல்லுங்க, எங்க இமாமுக்கு அது தெரியாதா? எப்படி ஒரு சஹிஹான ஹதீஸை ஒரு மதுஹபாதி இடத்திலே சொன்னால் எங்க இமாமுக்கு இதெல்லாம் கிடைச்சி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துதானே இதை சொல்லியிருப்பாரு? அப்ப நாலு மதுஹபுக்காரங்களும் இதே வார்த்தையை சொன்னா அப்ப என்ன நிலைமை? யாருதான் யாருக்கு கிடைச்சிச்சு யாருக்கு கிடைக்கல? இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம ஒப்பிட்டுக் கொண்டே வரோம் என்று சொன்னால் இது முன்னாடி மதுஹபுக்காரர்களிடத்திலே இருந்ததை இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருந்த இந்த குர்ஆன் ஹதீஸ் ஜமாத் இன்று இவர்கள் அந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். எங்க இமாமுக்கு தெரியாதா? எங்க அறிஞருக்கு தெரியாதா? அவர் அப்படி அதுக்கு ஒரு அதை மறுத்திருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கதானே செய்யும். உதாரணத்துக்கு இந்த தௌஹீத் ஜமாத் உள்ள அமைப்புல உள்ளவங்க நிறைய புகாரி முஸ்லீம்ல உள்ள ஹதீசுகளை மறுக்கிறாங்க, இஸ்லாமிய அடிப்படைகளை மறுக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீசுகளை நீங்க மறுக்கிறீங்களே, இது மறுக்க கூடாது, இதுக்கு இவ்வளவு சரியான விளக்கம் இருக்கு என்று சொன்னா, இல்ல எங்க அண்ணன் வந்து இதை மறுக்கிறாருன்னு சொன்னா அவர்கிட்ட ஒரு விளக்கம் இருக்குதானே செய்யும். எப்படி உனக்கு இந்த ஹதீஸ் தெரியுதப்பா? இல்ல எனக்கு தெரியுது, இருந்தாலும் அது அண்ணன் வந்து அதை மறுத்திருக்கிறாரு, அதுக்கு அவர் ஒரு விளக்கம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு இல்லப்பா, அவர் இப்படி சொல்றாரு, அதுக்கு வந்து இப்படி அது சொல்ற மாதிரி கிடையாது, அதுக்கு இதான் பதில், இதான் தெளிவுன்னு சொன்னா, இல்ல இதுக்கு ஒரு அண்ணன் ஒரு பதில் வச்சிருப்பாரு. எப்படி இதுக்கு போய் அண்ணன் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க சொன்னோம்னா அதுக்கு அண்ணன் ஒரு பதில் வச்சிருப்பாங்க. இது வந்து நான் மிகப்படுத்தினா சொல்லல, அப்படியே அவங்களோட உரையாடும் போது நடக்கின்ற யதார்த்த நிலையை மனநிலையை அவங்களிடத்து உங்களோட பரிமாறிக்கிறேன். நல்லா மிகப்பெரியவர். சோ இந்த நிலைமை எல்லா கட்சிக்காரர்களிடத்துல, அதாவது அரசியல் கட்சிக்காரர்களிடத்துல இருக்கிற மாதிரி அவங்களுடைய தலைவர் ஒண்ணு செஞ்சாருனா அது கண்டிப்பா அதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருப்பாரு என்று, அவர்கள் கொலை செஞ்சாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அதுக்கு ஒரு நியாயம் அவர்கள் கற்பிப்பது போன்று இங்கும் அதே நிலைப்பாடு வந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பாக. ஆகவேதான் இது வந்து இப்ப உதாரணத்துக்கு நம்ம சகோதரர் அதாவது பிஜேவை மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, அதுக்கப்புறமா இங்க இன்னொரு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. இப்ப இந்த சலபி ஜமாத்துன்னு சொல்லுவாங்க, என்ன சலபின்னு சொல்லிட்டு, இப்ப சலபில என்ன பல மாதிரி சலபி வந்துருச்சான், சூப்பர் சலபி, நார்மல் சலபி, அட்வான்ஸ் சலபி, என்ன அல்பானி சலபி, சவுதி சலபி, என்ன இஹ்வானி சலபி, என்னையா இது மார்க்கம், எஜிப்து சலபி, ஜோர்டான் சலபி, மத்ஹலி சலபி, ரபி சலபி. அப்ப இங்க ஒருத்தர் இருக்கா அபு கதீஜான்னு சொல்லிட்டு, என்னமா இன்னும் டிவி தெரியலையா? இவ்வளவு தஜ்வீதா நீ பேசுறிய, நான் என்ன செய்யறது? இன்னும் டிவி தெரியல, அது ஃபுல் ஆக்ஷன். என்ன பின்ன மேல வந்து உட்கார சொல்லுங்க, என்ன மேல வந்து உட்கார்ந்து பரவாயில்ல, கொஞ்சம் சத்தம் போட்டா அட்ஜஸ்ட் பண்ணு. யஹ்யா வலது கையில சாப்பிடு, அங்க போய் கீழே உள்ளவங்க எல்லாம் மேல வந்து உட்கார சொல்லு, ஆனா யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லு. போய் சொல்லு. என்னன்னா இப்ப அந்த ஊர்ல அப்படி பிரச்சனை, நம்ம ஊர்ல இப்ப இங்க அதே போல இன்னும் வளர்ந்த நாடுகள்ல அதே போல சென்னையிலயும் ஒரு பகுதியில இந்த சலபி பிரச்சனை ஆகி போச்சு. சலபிய மதுகப் ஆகிட்டாங்க. சலப் என்பது ஒரு மன்ஹஜ், அதாவது குரான் ஹதீஸை தன்னிச்சையாக புரிந்து கொள்ளாமல் அதுக்கு சஹாபாக்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களா, தாபீன்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்களா பாக்கிறது. எல்லாரும் ஒருமித்து ஒரு விளக்கம் சொன்னா அதை ஏத்துக்க வேண்டியது. அவங்களுடைய விளக்கத்திலேயே மாறுபாடு, அதாவது டிஃபரெண்ட் கருத்து இருந்துச்சுன்னு சொன்னா அதுல எந்த கருத்து குரான் ஹதீஸுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு பார்த்து ஏத்துக்க வேண்டியது. அவர்கள் எந்த ஹதீசுகளை எல்லாம் தரங்க பண்றாங்களோ அந்த ஹதீசுகளை நம்ம ஏத்துக்க வேண்டியது. எதெல்லாம் பலவீனம் ஒதுக்கிட்டாங்களோ அதை நம்ம ஒதுக்கிட வேண்டியது. புதுசா நம்ம ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ணி இது சரி இது தப்புன்னு செய்யக்கூடாது. இதுதான் சலஃப் மன்ஹஜ். மேலும் இதுல ஒரு அடிப்படை என்ன, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் விஷயத்துல அல்லாஹ்வை எப்படி புகழப்பட்டுச்சோ, அல்லாஹ்வுடைய பெயர்கள் எப்படி குர்ஆன்ல விவரிக்கப்பட்டுச்சோ அப்படியே ஏத்துக்கணும். அதுல நம்ம குழப்படி பண்ணக்கூடாது. இல்ல அல்லாவுக்கு கண்ணு இல்ல, அல்லாவுக்கு கை இல்ல, காது இல்ல, கண்ணு இருக்குன்னா பிரச்சனையா போயிடும், முகம் இருக்குன்னா பிரச்சனையா போயிடும், இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியதில்ல. அல்லாஹ் வானத்திலிருந்து அரிசிலிருந்து முதல் வானத்துக்கு இறங்குறானா, இறங்குறான், எப்படி இறங்குறான் அல்லாவுக்கு தெரியும். அல்லாஹ் அரிசிக்கு மேல உயர்ந்திருக்கானா, உயர்ந்திருக்கிறான், எப்படி உயர்ந்திருக்கிறான் அல்லாவுக்கு தெரியும். அல்லாவுக்கு கை இருக்கா, கை இருக்குன்னு சொன்னா எப்படி கை இருக்கா அல்லாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. மறுக்கக்கூடாது, மாத்தக்கூடாது, ஒப்பிடக்கூடாது, குதர்க்கம் பண்ணக்கூடாது. இதுதான் சலஃப் மன்ஹஜ் என்பது. இப்ப என்ன ஆகிவிட்டது, கடைசியில இது ஒரு மன்ஹஜ் ஆயிடுச்சு, இது ஒரு மதுஹப் ஆயிடுச்சு. நீ சலஃபியா, நாங்கெல்லாம் சலஃபி, எப்படி காலத்தை தூக்கி விட்டுக்கோ, நாங்கெல்லாம் சலஃபி. அப்ப கடைசியில பிறகு என்ன ஆனது, சலஃபில சூப்பர் சலஃபி, அட்வான்ஸ் சலஃபி ஊருக்கு. இது என்ன சூப்பர் சலஃபி, இது என்ன வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த சவுதியில வந்து ரபி மதுகலின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆரம்பத்தில் மாஷாலா ஒரு நல்ல ஒரு மனிதராக தான் இருந்தார். கடைசியில என்ன ஆயிருச்சு, அப்படியே இந்த பெருமை உள்ளத்துல ஏற 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 எல்லாம் பாதுகாக்கணும், உலகத்துல யாருமே சரி கிடையாது, நானும் நான் சொல்றத கேட்கிறவங்களதான் சரியானவங்க முடிஞ்சு. அதாவது நான் யாரை ஆத்தரைஸ்டு பண்றனோ அவர் தான் சரி, அவர்கிட்ட தான் நீங்க கல்வி படிக்கணும். யார வேணாலும் நான் விமர்சனம் பண்ணுவேன், நான் விமர்சனம் ஒருத்தரை பண்ணிட்டேன்னா அவர் எவ்வளவுதான் பெரிய ஆலிமா இருந்தாலும் ஹதீஸா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து கல்வி படிக்கூடாது. அவர்கிட்ட நீங்க போய் படிச்சீங்க, அவர் பயான கேட்டீங்க, அவர் புத்தகத்தை படிச்சாலும் நீங்க வழிகேட முடிச்சு. இப்ப அந்த ரபி மதுகலிங்கிறவர்கிட்ட இருந்து அப்படியே இது தொத்தி 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 ஸ்ரீலங்கால ஒருத்தர் எஹியா சில்மீனு, உங்க நாட்டில் ஒருத்தர் அபு கத்தீஜான்னு சொல்லிட்டு இப்படி பரவி பரவி எல்லாரையும் வழிகேடர்கள். சொர்க்கம் நரகம் எல்லாம் அல்லா இவங்க கையில எழுதி கொடுத்த மாதிரியும் யார வேணாலும் உள்ளார அனுப்புவாங்க, யார வேணாலும் வெளியே அனுப்புவாங்க. இவங்க தான் இந்த சலஃப் மன்ஹஜ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு செக்யூரிட்டி கார்டியன்ஸ், செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி. யார் யார வேணாலும் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க, இவன் அஹ்லு சுன்னா கிடையாது அஹ்லு பிதான்னு சொல்லிடுவாங்க. யார வேணாலும் இவங்க வந்து உள்ளார, இவங்களோட பழகாதவங்க பேசாதவங்க அல்லது இவங்கள்ட்ட இவங்களை பத்தி அறியாதவங்க எல்லாருமே அஹ்லு பிதா, இவங்கள்ட்ட படிச்சு இவங்கள தெரிஞ்சவங்க எல்லாமே அஹ்லு சுன்னா முடிஞ்சு. இது ஒன்னா. அப்புறம் இதுக்குள்ளார சந்துக்குள்ளார பொந்துங்கிற மாதிரி இந்த ஷேக் அல்பானி வந்தாங்க பாருங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க, சமூகத்துக்கு செஞ்சாங்க, மார்க்கத்துக்கு செஞ்சாங்க, ஹதீஸ் கலைக்கு பெரிய தொண்டு ஆற்றிருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்போ பெரிய இமாம்கள் மாதிரி, பெரிய ஆலிம்கள் மாதிரி அவர் ஒருத்தர் முடிஞ்சா, அவரும் பல ஆய்வுகள் செஞ்சாரு. இப்ப இந்த குரூப்ல ஒரு பெரும்பான்மையான குரூப், இந்த சூப்பர் செலபின்னு சொல்றவங்கள ஒரு பெரும்பான்மையான குரூப் எப்படின்னு சொன்னா, இவர்கள் உண்மையிலேயே நம்ம இவங்களை அவங்கள மாதிரி நம்ம சொல்ல வேணாம், இவர்கள் இமாம் அல்பானியுடைய முக்கல்லீத். எதா இருந்தாலும் சரி அல்பானி சொன்னாரா செஞ்சு ஏத்துப்பாங்க, அல்பானி சொல்லல அப்படின்னா ஏத்துக்க மாட்டாங்க. அல்பானியுடைய கருத்துக்கு அத்தனை மார்க்க அறிஞர்களும் மறுப்பு சொல்லியிருந்தாலும் சரி எல்லாரையும் மறுத்துட்டு இவரை தான் ஏத்துப்பாங்க. அப்ப அல்பானி பேர்ல ஒரு மதுகபை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய அதாவது ரொம்ப வித்தியாசமான கருத்துக்கள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போமே. இப்ப உதாரணத்துக்கு பெண்கள் நகை அணிகிற விஷயம், அவருடைய கருத்து பெண்கள் முழு தங்க நகை அணியவே கூடாது, வளையலோ அல்லது நெக்லஸோ செயின் அல்லது காலில் தங்க காப்பு அல்லது வெள்ளி காப்பு இது எதுவுமே முழுசா கவர்டு அணியவே கூடாது. புரியுதா இல்லையா? நீங்க அப்படி தங்க செயின் போடுறதா இருந்தாலும் இப்படி செயின் வந்து அந்த ரெண்டுத்தையும் எனக்கு இடத்துல கண்டிப்பா ஒரு நூலோ அல்லது ஏதாச்சும் ஒன்றுதான் இருக்கணும். முழுசா தங்கத்துல கவர் பண்ணப்பட்ட வலையல் எதுவுமே போடக்கூடாது அவங்கள்ட்ட. இது அவங்களுடைய மதுகப்புல ஒண்ணு, அவங்களுடைய கொள்கையில ஒண்ணுங்களா. அதே போல வந்து இந்த இப்ப நீங்க சவுதி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சமியா அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் பொழுது திரும்ப வந்து நெஞ்சில கை கட்டிட்டு இருப்பாங்க. இதை செஞ்சா அவன் பிதாத்வாதியா போயிடுவான். அப்ப அதே போல ஹதீசுகள்ல வந்து இந்த ஏதாச்சும் ரொம்ப கம்மியா அமல் செய்யப்பட்ட ஹதீசுகள் இருக்கும், அந்த ஹதீஸ் எல்லாம் எடுத்து அதை மக்களுக்கு மத்தியில பிரபலியப்படுத்துறது. அதை அமல் செய்யறவங்க தான் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உள்ளவங்க மாதிரி. உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, இப்ப குன்யான்னு ஒண்ணு இருக்கு. குன்யானா என்ன, தன் பேரோட சேர்த்து அபு வைத்து பிள்ளையுடைய பேரையோ அல்லது பொதுவா ஒரு பேரையோ சேர்த்துக்க வேண்டியது. இப்ப அபு அப்துல் ரஹ்மான், அபு அப்துல்லா, அபுல் ஹுதா அல்லது வந்து அபுல் நாசர் இந்த மாதிரி வைக்கிறாங்களா இல்லையா, இது குன்யான்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பா எல்லாரும் வச்சுக்கணும், கண்டிப்பா எல்லாரும் வச்சுக்கணும். பேரை கேட்கும் பொழுது அது சொல்லிதான் சொல்லணும். இந்த மாதிரி இப்ப அதே போல நீங்க மூணாவது ரக்அத்திலிருந்து எந்திரிக்கும் பொழுது கையை தூக்குறது இருக்குல்ல, பெரும்பாலும் எங்க நிலைக்கு வந்த உடனே தூக்கிட்டு தக்பீர் கட்டும். இது பெரும்பாலும் ஹதீஸ்ல உள்ளது. ஒரு சில ஹதீஸ்ல சுஜூதுல இருந்து எந்திரிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குனதாவும் இருக்குது. அதுதான் செய்யணும் என்று பிடிவாதம். அதே போல இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யறோம்ல, இப்ப இந்த வீடியோ ரெக்கார்டு செய்யறதுல மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில ரெண்டு கருத்து இருக்கு. ஷேக் இப்னு பாஸ் போன்றவங்க வந்து தவிர்க்கிறது நல்லதுங்கிறாங்க, ஷேக் உசைமின் போன்றவர்கள் கல்விக்காக வேண்டி செய்யலாங்கிறாங்க. இமாம் அல்பானியை பொறுத்த வரைக்கும் ஹராம் இது. இப்ப ஒரு மார்க்க வகுப்புல இது செஞ்சா அந்த வகுப்புக்கே போகக்கூடாது, நீங்க அவங்களுடைய எந்த பயனையும் நீங்க கேட்கக்கூடாது. அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆக எது எப்படியோ, அதாவது இந்த பிடிவாத போக்கை உண்டாக்கி தனக்கு எந்த ஒரு, அதாவது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனி ஒரு மதுஹபி ஒரு வழிபாடை ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொண்டு அதுதான் சரி, மற்றதெல்லாம் வழிகேடு, மற்றதெல்லாம் அப்படியே நரகத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடியது என்று பேசுவது அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கம். அதே போல மற்ற எதையுமே மார்க்கத்தில் ஏற்றுக்கிறது கிடையாது. சரியா, இப்ப எத்தனை படிச்சோம், 26 படிச்சிருக்கோமா, ரொம்ப கஷ்டம். இப்ப புரியுதா, இங்க அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷேக் அல்பானிக்கு துவா செய்யறோம், அவங்களுடைய கல்வியும் எடுத்துக்கிறோம். ஷேக் ரபி நாங்க ஆதரிக்கிறோம், அவங்களுடைய கல்வியும் எடுத்துப்போம். இவர் அபு ஹதீஜா நல்லது சொன்னாலும் அவரையும் நம்ம நேசிக்கிறோம், அவற்றிருந்து எடுத்துக்கிறோம். ஷேக் யஹ்யா சிலிமி நல்லதை சொன்னாலும் சத்தியத்தை சொன்னாலும் அதையும் நம்ம ஏத்துப்போம். எல்லா இல்மு உள்ளவர்கள் எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரையும் நம்முடைய அறிஞர்களாக, எல்லாரையும் மார்க்கத்திலேயே சப்போர்ட்டர்களாக நம்ம நினைக்கிறோம். ஒருத்தருக்கு சப்போர்ட் வாங்கிக்கிட்டு ஒருத்தரை எதிர்க்கிறது, ஒருத்தரை திட்டுறது, ஒருத்தரை பகைக்கிறத நம்ம நம்முடைய கொள்கையாக ஆக்கலாம். எல்லாரும் எல்லா அறிஞர்களும் நமக்கு வேணும். பீஜா நல்லது சொன்னாலும் அல்ஹம்துல்லா, அவங்க சத்தியத்தை சொன்னாலும் அல்ஹம்துல்லா, அசத்தியத்தை யாரு சொன்னாலும் அழகிய முறையில் அதை அவங்கள்ட்ட விட்டுற வேண்டியது நம்ம எடுத்துக்கூடும். அடுத்து 27வது விஷயம், என்ன இதெல்லாம் போலாமா? ஓகே. அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த பழக்கங்களில் ஒன்று, அழகிய வழிபாட்டு முறையை விட்டு விடுவார்கள். அல்லாஹ் அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வணங்குறதுக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்திருப்பாங்க பாருங்க, இந்த முறையில வணங்குங்க என்று. அது அவர்களுக்கு பிடிக்காது. எது அவர்களுக்கு பிடிக்கும், அவர்களா ஒன்றை உருவாக்கி கொண்டு அது எவ்வளவு அசிங்கமாக இருந்தாலும் சரி அதுதான் ரொம்ப தக்குவா, அதுதான் ரொம்ப இரையச்சம் என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதுக்கு அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், அதைத்தான் செய்வார்கள். இது எப்படி ஐயாமுல் ஜாஹிலியால இருந்தது, இப்ப நம்ம இடத்துல எப்படி இருக்கு? சரியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவை தவாஃப் செய்ய சொன்னான். கண்ணியமா தவாஃப் செய்யுங்க. குறைஷிகள் என்ன செய்தார்கள்? ஆஹா, காபாவை தவாஃப் செய்யணும், அது எப்படி நம்ம வந்து இந்த ட்ரெஸ் வச்சு நம்ம பாவம் எல்லாம் பண்ணிருப்போமே, அங்கங்க போயிருப்போமே, அல்லாஹ் வந்து நம்ம இந்த மாதிரி பாவம் செஞ்ச ட்ரெஸ்ஸோடய நம்ம தவாஃப் பண்றது காபாவை, அதனால மொத்தமா ட்ரெஸ்ஸ கட்டிடும். யாரு வெளி ஊர்ல இருந்து வந்தாலும் அவனை வந்து மக்காவுக்கு வெளியிலேயே நிக்க வச்சு அவன் ட்ரெஸ் எல்லாம் உருவி அவன் உள்ளார விடுறதா அவர்களுடைய வேலையா இருந்துச்சு. இதுக்கு என்ன விளக்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கணும் வேற. அதே போல ஆடு மாடுக்கு கால்நடைகளுடைய காதை வெட்டுறது, அதை வந்து தவறான முறையில சிலைகளுக்கு நேர்த்தி செய்யறது, அப்புறம் விவசாய நிலங்கள்ல விவசாயிகள் வந்து வரக்கூடிய அறுவடைகளை பங்கு போடுறது, இது சாமிக்கு கொஞ்சம், இது அல்லாஹ்வுக்கு கொஞ்சம், இந்த மாதிரி அதாவது இவர்களுடைய இந்த சடங்குகள் இதைதான் ரொம்ப பக்தியா செய்வாங்க. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு இருக்கிறோம், மற்றபடி காபாவை தவாஃப் செய்யறதோ ஏனைய வழிபாடுகள் இருக்கா இல்லையா, அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வராது. இன்றைக்கு இந்த நிலைமை நம்ம அதாவது சோகால் முஸ்லீம் உம்மாட்ட எப்படி இருக்குது பாருங்க. தொழுகை அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே இருக்காது. குர்ஆன் ஓதுறது அதுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. ஹதீஸ் படிக்கிறது படித்து கொடுப்பது அதுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்காது. இஸ்லாம், இஸ்லாமிய ஒழுக்கங்கள் பண்பாடுகள், இஸ்லாமிய அடையாளங்கள், இஸ்லாமின் அமல்கள் என்று சொல்லப்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்குதோ அதுக்கெல்லாம் அவர்களிடத்துல ஒரு கணமே இருக்காது. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை மீலாது கொண்டாடுறதுலயும் மௌலூது ஓதுறதுலயும் இறந்து போனா சத்தம் பாத்தியா செய்யறதுலயும் அவர்கள் ஈடுபாடு கொள்ற அந்த முகப்பத்து உண்மையான மார்க்க அமல்கள் காட்டுறாங்களா? மூணு ஓதலங்க இந்த வருஷம் பிசினஸே போச்சு, வீட்டுல பறக்கத்தே போச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஊர்கள்ல வெளிநாட்டுல உள்ளவங்கள் எல்லாம் அந்த அது ஒரு மூணு மாசம் வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம எல்லாம் முன்னாடி வந்து ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், முஹர்ரம், சஃபர் இப்படி போயிட்டு இருந்தா, இப்ப எப்படி போயிருச்சு? ரசூல்லா மூணு மாசம், மொய்தீன் ஆண்டவர் மூணு மாசம், ஷாவுல் அமீது மூணு மாசம், காஜா கரீப் நவாஸ் மூணு மாசம், இப்படி மாசத்துக்கு பேர் என்ன? ஒரு ஒரு அவுளியாக்களுடைய பேரை வச்சு, நல்லவர்களுடைய பேரை வச்சு, என்ன அவுளியாக்களுடைய பேர் தான் உங்களுக்கு எப்படி அவர் அவுளியா தெரியும் சொல்லிட்டு அடுத்த கேள்வி வந்துடக்கூடாது. அதனால பொதுவா நல்லவர் சொல்லுமே, எல்லா மும்மின்களையும் நல்லவர் நினைச்சு என்ன அப்ப வந்து பிரச்சனை இப்படி ஆகி போச்சு. அப்ப இந்த மௌலூதுலையும் மீலாது விழாக்கள்லயும் அவங்களுக்கு இருக்கிற பக்தி குரான் ஓதுறதுல இருக்குமா? என்னைக்காவது அவங்க குரான கத்துக்கிறதுக்கோ குரான படிக்கிறதுக்கோ எதுக்காச்சும் அவங்க ஒரு முயற்சி பண்ணிருக்காங்கன்னா கிடையாது. ஆனா அந்த 12 நாள் பயபக்தியா உட்கார்ந்து வீட்டெல்லாம் பூ அலங்காரம் பண்ணி, பள்ளிவாசல பூ அலங்காரம் பண்ணி, பூந்திலிருந்து ஜிலேபிலிருந்து லட்டுலேருந்து வாழைப்பழத்திலிருந்து எல்லாத்தையும் வச்சு, அதே போல இந்த மோத்தா போனதுக்கு பிறகு இந்த சடங்கு செய்யறது, தொழுதிருக்கவே மாட்டான், எல்லா விதமான பெரும்பாவங்களும் இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லா அலிம்சாக்களும் உட்கார்ந்து சத்தம் போதி பரக்கத்துக்கு துவா செஞ்சு, அவருக்கு மஃபிரத்துக்கு துவா செஞ்சு, இதெல்லாம் என்ன இவர்களாக ஏற்படுத்தி கொண்ட சடங்கு. இப்ப கேட்டா இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குங்க, குர்ஆன் ஒரு தப்பா இருந்தவங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்ய சொல்லலையா? எப்படி மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களை மார்க்கமாக ஆக்கி இதுதான் ரொம்ப நெருக்கமானது. அதே போல இந்த சூஃபி என்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பெரும்பாலும் தொழக்கூட மாட்டாங்க. இந்த தர்காக்களை சுற்றி இருக்கிறாங்கல்ல, தர்காக்களை சுற்றி அல்லது ஹான் ஹான் தனியா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை யாரும் தொழக்கூட மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல சாயந்தரம் ஆயிட்டா அந்த கவாலி பாட்டை, அந்த தப்சு வீணையை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டு ரொம்ப பரவசம் மறைஞ்சிட்டு தான் அப்படியே குதிக்கிறது என்ன, துள்றது என்ன, ஒவ்வொன்று கத்துறது என்ன, இந்த மாதிரி ஊழ விடுறது இதெல்லாம் இருக்கும். கேட்டா இதுதான் எங்களுக்கு வந்து இப்படிதான் வந்து இறையச்சம் வருது, தக்குவா வருது, இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஏவாததை, அல்லாஹ் விரும்பாததை அல்லாவின் பக்கம் சேர்ப்பது. எப்படி குறைஷி காஃபிர்கள் என்ன செய்தார்கள், அம்மனமா தவாபு செய்து கொண்டு இதுதான் அல்லாவுக்கு உகந்ததுன்னு சொன்னாலும் இருக்கிற அசிங்கமான பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு இதுதான் அல்லாவுக்கு பிடிக்கும். வைதா ஃபஅலு ஃபஹிஷதன் காலு வஜதுனா அலைஹி ஆபானா வல்லாஹு அமரனா பிஹா மஹாதல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ரப்பி என்னமா சூரத்துல் ஆராஃப்ல 28-29 இந்த காஃபிர்கள் அசிங்கமான செயலை செய்யும் போது இது இன்றைக்குள்ள யூத நசாராக்கள் இருக்குது. இந்த கிறிஸ்தவர்கள் உழவு மானக்கேடுல போறானுல கடைசியில் இதெல்லாம் என்ன செஞ்சானுங்க, இதெல்லாம் மார்க்கமாவே ஆக்கிட்டானு, அவங்க சர்ச்சிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் அவங்களுடைய வழிபாடாக ஆக்கிட்டாங்க. அவர்கள் மானக்கேடான செயலை செய்த போது சொன்னார்கள், இப்படித்தான் நீங்கள் முன்னோர்கள் செய்தார்கள், அல்லாவும் எங்களுக்கு இப்படித்தான் செய்ய சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருபோதும் அசிங்கமானது ஏவ மாட்டான், மானக்கேடான செயல்களை அல்லாஹ் ஏவ மாட்டான். அல்லாவின் மீது நீங்கள் அறியாததை ஏன் சொல்கிறீர்களா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களது இறைவன் உங்களுக்கு கட்டளையிட்டது என்ன, நீதமாக ஞானத்தோடு தெளிவான சிந்தனையோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் அல்லாஹுவையே முன்னோக்கி தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். வணக்க வழிபாடுகளை அவனுக்கே களப்பற்றவர்களாக ஆக்கி அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். கமா பதஅகும் தஊதூன். புரிதா? அப்ப யாரெல்லாம் அல்லாஹ் அனுமதிக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுக்காத முறையில் வணக்க வழிபாடு செய்து அதை மார்க்கம் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் அனைவரும் ஜாஹிலியாவின் பண்பிலே இருக்கிறார்கள். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன முகத்துல கேள்வி இருக்க மாதிரி தெரியுது, ஆனா அதான் எனக்கு அப்பெல்லாம் இல்லையா இன்ஷா சரி இருந்தா வச்சுக்கங்க. அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹ். 28வது ஜாஹிலியாவின் குணம், ஹலாலை ஹராமாக்கி விடுவது. அல்லாஹ் அனுமதித்ததை அல்லாஹ் நமக்கு சாப்பிடலாம், குடிக்கலாம், திருமணம் முடிக்கலாம் என்று அல்லாஹ் ஹலாலாக்கியதை தனக்கு தடுத்து கொண்டு கேட்டால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருங்குறோங்கிறது. சரியா? இப்ப யூதர்கள் இதை செய்தார்கள், கிறிஸ்தவர்கள் செய்தார்கள், குறைஷி காஃபிர்களும் செய்தார்கள். அல்லாஹ் மனம் முடித்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்கள் என்ன சொன்னார்கள், மனம் முடித்தால் குழந்தைகளை பெற்றால் அல்லாஹ்வை நெருங்க முடியாது, வழிபாடு செய்ய முடியாது, இபாதத்து செய்ய முடியாது என்று துறவரத்தை ஏற்படுத்தினார்கள். தெரியுமா இல்லையா? யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாதிரிகளுக்கு, தங்களின் மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபட விரும்பக்கூடியவர்களுக்கு திருமணத்தை தடை செய்தார்கள். அதுபோன்று முஷ்ரிக்குகளும் துறவிகள் என்ற பெயரிலே, அதுபோன்று வணக்கசாலிகள் என்ற பெயரிலே திருமணத்தை ஒதுக்கி வாழ்ந்தார்கள். அதுபோன்று நல்ல உணவுகளை சாப்பிட மாட்டார்கள், நல்ல உடைகளை நல்ல இடங்களிலே வசிக்க மாட்டார்கள். உடை எவ்வளவு இருந்தாலும் சரி தங்களுடைய உடம்பை மறைக்காத முறையிலே அசிங்கமாக கேவலமான முறையிலே அவர்கள் ஆடை உடுத்திக் கொண்டிருப்பார்கள். குறைசி காப்பிருங்கள் இருக்கட்டும், இப்ப இந்த காலத்தில் உள்ள காப்பிர துறவிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இங்க வெளிப்படையா சொல்ல வேண்டியதில்லை, எவ்வளவு அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் அசிங்கமான கலாச்சாரம் என்று, ஆண்கள்லையும் சரி பெண்கள்லையும் சரி. அதே போல நல்ல உணவுகளை சாப்பிட மாட்டார்கள், சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சங்குல தான் கொடுக்கணும், எதை ஊத்துனாலும் அதுலதான் சாப்பிடணும், செருப்பு போட்டுக் கொள்ள மாட்டார்கள். அதுபோன்று ஒரு நல்ல இடத்துல தங்க மாட்டார்கள். இப்ப உள்ளவங்க எல்லாம் பெரிய பங்களா பங்களால தங்குறாங்க, என்ன பேர் வந்து இதெல்லாம் தடுத்துக் கொள்வார்கள், ஹராமாக்கிக் கொள்வார்கள். அப்ப இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைகிறோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இதே நிலைமை குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹிஜ்ரி 250 பிறகு இந்த ஈரானிய மஜூசிகள் மார்க்கத்திற்குள் நுழைந்த போது ஏற்பட்ட ஒரு பெரிய ஃபித்னா. ஈரானிய மஜூசிகளிடத்திலே இந்தியாவினுடைய இந்து மதத்தில் இருந்தது போன்று துறவரமும் துறவி வழிபாடுகளும் அது போன்று அதாவது பற்றற்ற வாழ்க்கை என்ற பெயரில் சமூகத்தை விட்டு விலகி இருந்து தவம் செய்வது என்ற பெயரில் வழிபாடுகள் செய்வது இது ஈரானிய மஜூசிகளிடத்தில் அப்படியே இருந்தது. இன்றைக்கு இந்துக்கள் நீங்க படிக்கிறீங்க கேள்விப்படுறீங்களா அதே போல. இப்ப இந்த ஈரானிய மஜூசிகள் எல்லாம் இஸ்லாமுக்குள் வந்தபோது அப்ப அதுல சில பேரு இஹ்லாஸா வந்தார்கள், சில பேரு நயவஞ்சகமாக வந்தார்கள். இந்த நயவஞ்சகமாக வந்தவர்கள் முஸ்லிம்களை கெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கியதுதான் இந்த சூஃபிச கொள்கை என்பது, தசவுஃப் என்ற இந்த வழிபாட்டு முறை. அப்ப தங்களிடத்துல துறவரம் இருந்த மாதிரி, தங்களிடத்துல இந்தந்த வழிபாடு இருந்த மாதிரி, இதற்கெல்லாம் இஸ்லாமிய ஆடை போர்த்த முயற்சித்தார்கள். எனவே குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து இந்த உலகத்தை பழித்து பற்றற்ற வாழ்க்கையின் மீது ஆர்வம் மூட்டி மறுமையை ஆர்வம் மூட்டி வந்திருக்கக்கூடிய ஆயத்து ஹதீசுகள் எல்லாம் இவர்கள் தங்களுடைய இந்த முற்றும் துறவர வாழ்க்கைக்கு ஆதாரமாக எடுத்து பேச ஆரம்பித்தார்கள். ரசூல்லா பார்த்தீங்களா எப்படி கஷ்டப்பட்டாங்க, நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க, இந்த மாதிரி அவர்கள் மக்களை வழிகெடுக்க ஆரம்பித்தார்கள். இது அப்படியே சின்ன சின்னதா ஆரம்பிச்சு கடைசியில் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு வரும் பொழுது ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. டெவலப் எப்படி ஆனது, ஏற்கனவே மஜூசிகள்ட இருந்த அளவை விட இங்க கூடி போச்சு. நீங்க சிஸ்தியா சேகுமார்களின் வரலாறு, காதிரியா சேகுமார்களின் வரலாறு என்று நீங்க முன்னோர்களுடைய அந்த தரிகாக்களுடைய வரலாறு, சூஃபிகளுடைய வரலாறு பார்த்தா இவர் போய் 10 தவம் இருந்தாரு, அவர் வந்து 20 தவம் இருந்தாரு, அவர் சாப்பிடவே மாட்டாரு, இலையா தின்னுட்டு இருப்பாரு, அவர் கல்யாணமே முடிக்கல, அவர் வந்து எந்த நல்ல உடைகளும் உடுத்த மாட்டாரு, சாக்கதான் கிழிச்சு போத்திருப்பாரு, இப்படியெல்லாம் அவர்களுடைய நிலைமை ஏற்பட்டது. அதே போல தங்களை வந்து சந்திக்கக்கூடியவர்கள், தங்களிடத்தில் சேரக்கூடியவங்களுக்கு கல்யாணம் முடிக்க கூடாது, அப்படி இந்த மாதிரியான சுரவரங்களை எல்லாம் அவர்கள் போதித்தார்கள். அப்ப அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கிக் கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வழிபாடு செய்கிறோம் என்று எண்ணுவது இது ஜாஹிலியாவுடைய குணம். அல்லாஹ் அப்படி நீ செய்ய வேண்டிய அவசியமே இல்லடா, நான் ஹலாலாக்குனது அனுபவி, நான் ஹராமாக்கியதை விட்டு விலகிக்கொண்டு நான் வழிபாடு செய்ய சொன்ன வழிபாட்டு முறைகளை கொண்டு என்னை வழிபடு, அவ்வளவுதான். இப்ப சூரத்துல் ஆராஃபில் நீங்கள் பார்த்தால் 31-33 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆதமுடைய மக்களுக்கு சொல்லுங்கள். பள்ளிகளிலே தொழும்போது நல்ல உடைகளோடு தொழுங்கள், அலங்காரத்தோடு வாருங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், வரம்பு மீறாதீர்கள், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் தனது அடியார்களுக்காக படைத்த அலங்காரத்தை தடுக்கின்ற உரிமை யாருக்கு இருக்கிறது, உணவுகளில் நல்லவற்றை தடுக்கின்ற உரிமை யாருக்கு இருக்கிறது, நபியே சொல்லுங்கள், இவையெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உலகத்திலே கிடைக்கும், நாளை மறுமையில் இவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும். இப்படித்தான் அத்தாட்சிகளை அல்லாஹ் அறிந்து கொள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு விவரித்து காட்டுகின்றான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனது இறைவன் எனக்கு தடுத்ததெல்லாம் அசிங்கமான செயல்களை, அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைந்திருந்தாலும், பாவத்தை வரம்பு மீறி அநியாயங்கள் செய்வதை, அல்லாஹுவிற்கு அவன் ஆதாரம் இருக்காத ஒன்றை அவனுக்கு இணையாக்குவதை, அல்லாஹுவின் மீது நாம் அறியாதவற்றை கூறுவதை, இதுதான் அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். புரியுதா, ஹலாலானவற்றை நல்லவற்றை அல்லாஹ் தடை செய்யவில்லை. 28 ஆயிடுச்சா, ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்களிடத்திலே ஒரு பண்பாடு இருந்தது, அல்லாஹுவை அவனுடைய பெயர்களில் அல்லாஹ் என்ற பெயரை கொண்டுதான் அல்லாஹுவை கூப்பிடுவார்கள், அல்லாஹுவை அழைப்பார்களே தவிர அல்லாஹுடைய வேறு சிறப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய பெயர்கள் எதையும் அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய பெயரில் இல்ஹாத், அதை குதர்க்கம் செய்து அதை மாற்றுவார்கள். இப்ப அவர்களுடைய சாமிகள்ல ஒரு சாமி அல் உஸ்ஸான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அல் உஸ்ஸான்றது எங்க இருந்து வந்துச்சு? அல் அசீஸ்ல இருந்து வந்துச்சு. அல்லாஹ்வுடைய பேர் அல் அசீஸ், அதை அப்படியே மாத்தி அதிலிருந்து பெண்பாலை எடுத்து ஒரு பெண் கடவுளை உருவாக்கி அதுக்கு அல் உஸ்ஸா என்று பெயர் வைத்தார்கள். இந்த லாத் என்பது அல்லாஹ் என்ற பெயரை மாற்றி திருத்து அதிலிருந்து லாத் என்ற பெயரை பெண்பாலுக்கு, பெண் சாமிக்கு உருவாக்கினார்கள். இப்ப இது போன்று அல்லாஹுடைய பெயர்களில் மாற்றி தங்களுடைய சிலைகளுக்கு பெயர்களை எடுத்தார்கள். அதுபோல அல்லாஹுடைய பெயர்கள் அல்லாஹ் என்ற அந்த பரிசுத்தமான பெயரை தவிர ஏனைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை அவர்கள் மறுத்தார்கள், குதர்க்கம் செய்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லால துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது யா அல்லாஹ் யா ரஹ்மான் என்று சொன்னாங்க. பக்கத்தில் அபூஜஹல் போயிட்டு இருந்தான். உடனே குறைசி காஃபிர்களை கூப்பிட்டு எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, இந்த பாரு நம்மள ரெண்டு கடவுளை வணங்கக்கூடாது, மூணு கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முகமது அவர் யாருலா யார் ரஹ்மான்னு ரெண்டு பேரை கூப்பிடுறாரு. எப்படி நம்ம ரெண்டு கடவுளை வணங்கக்கூடாதா, அவர் ரெண்டு கடவுளை வணங்குவாரா, யாருலா யார் ரஹ்மான்னு சொல்லிட்டு. அப்ப ரஹ்மான் என்பது அல்லாஹுடைய பேராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அது என்ன ரஹ்மான், இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுனாங்க உதவியா ஒப்பந்தத்தில், என்ன அது புதுசா இருக்கு ரஹ்மான் ரஹீம், அதெல்லாம் அழிச்சிருக்கேன். நாங்க முன்னாடி பிஸ்மி கல்லாகும் எழுதுனமா இல்லையா, அதே போல மட்டும் எழுதுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? உதவியா ஒப்பந்தத்தில் முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதினார்கள். குறைஷிங்க அதை அடிங்கன்னு நின்றாங்க. ஏன்பா எங்களுக்கு தெரியாது ரஹ்மான் யாரு ரஹீம் யாரெல்லாம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அல்லாதான். قل ادعوا الله وادعوا الرحمن ايما تدعوا فله الاسماء الحسنى سوره بني اسرائيل உடைய கடைசி வசனம். علماء فش தெரிய மாட்டீது பரவாயில்லையா, ஓகே தானே? நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பார்க்க பார்க்கதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை மருமையுடைய கவலையில நீங்க அப்படி இருக்கீங்களான்னு தெரியல. وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا وَذَرُوا الَّذِينَ يُلْحِدُونَ فِي أَسْمَائِهِ سَيَجْزُونَ مَا كَانُوا يَعْمَلُونَ سُورَةُ الْأَعْرَافُ 180வது வசனம். இப்ப இது நமது மக்களிடத்தில் எப்படி காணப்படுகிறது என்றால், இந்த இஸ்லாமிய கொள்கை நீங்க படிக்கும்போது அஷாரியா மாத்ருதியா என்ற இரண்டு சிந்தனைவாதிகளை நீங்கள் படிக்கலாம். இன்று பெரும்பாலும் மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் ஒன்று அஷாரியா கொள்கையில் இருப்பார்கள் அல்லது மாத்ருதியா கொள்கையில் இருப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள 99.99% மதஹப் ஃபாலோவர்ஸ், குறிப்பிட்ட ஒரு மதஹபை பின்பற்றக்கூடியவர்கள் அஷாரியா அல்லது மாத்ருதியா என்ற இரண்டு கொள்கைகளில் ஒன்றை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். இந்த அஷாரியா மாத்ருதியா என்ற இரண்டு கொள்கையும் எங்கிருந்து கற்கப்பட்டது என்றால், நேற்று அதற்கு முந்தைய நாளில் நாம் கூறினோம் அல்லவா, கிரேக்கர்களுடைய பல்சபா, அந்த தத்துவங்களில் இருந்து கற்கப்பட்டது. அதன் அடிப்படையில் குரானை ஹதீஸை அதன் கொள்கைகளை அவர்கள் அளந்தார்கள், நிர்ணயித்தார்கள். எனவே இந்த அஷாரியாக்கள் மாத்ருதியாக்கள் பல முரண்பாடுகளை இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்தார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கோ அல்லது ஏனைய மூன்று இமாம்களுக்கோ இந்த அஷ்அரி மாத்ருதி கொள்கையிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் இவர்கள் வருவதற்கு முன்புள்ளவர்கள் இமாம்கள், அவர்களுக்கு 100 ஆண்டுகள் அல்லது 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அஷாரியா மாத்ருதியா என்பவர்களே வருகிறார்கள். புரியுதா? எனவே இமாம்களுக்கும் இந்த கொள்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. இமாம்கள் முழுக்க முழுக்க சஹாபாக்கள் தாபிஈன்களுடைய கொள்கையில் தான் அப்படியே இருந்தார்கள். அவர்களிடத்தில் வேறு எந்த விதமான புதிய நவீன கொள்கைகளும் இருந்தது கிடையாது. சரி, இந்த அஷாரியா மாத்ருதியாக்களிடத்தில் நிறைய முரண்பாடு இருக்கு. ஒரு சில விஷயத்தை பாருங்க, குறிப்பா நம்ம இந்த அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அது அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்கள் படிக்கிறதுனால சொல்றோம். இப்போ ஒரு முஸ்லீம் இடத்துல அதாவது குர்ஆன் ஹதீஸை அதிலிருந்து அப்படியே சாதாரணமா தெளிவா இருக்குது படிக்கும் போது பார்க்கும் பொழுது, இதை நம்பக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே இருக்கிற பண்புகள் என்ன அல்லது கொள்கை என்ன? அல்லாஹ்வுக்கு அழகிய பேர் இருக்குன்னு குர்ஆன்ல சொல்றான். நீங்க குர்ஆன தொடங்கும் பொழுது அர் ரஹ்மான் என்று ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹீம் இருக்கு, மாலிகி யௌமித்தீன் இருக்கு, அது போன்று நிறைய சிஃபத்துகள் இருக்கு. வதூத் இருக்கு, மஜீத் இருக்கு, ரவுப் இருக்கு, கரீம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர்களை படிக்கிறோம். இதெல்லாம் நம்ம அப்படியே நம்புறோமா இல்லையா? இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் ஹனபி ஷாஃபி என்று சொல்லக்கூடிய பாமர மக்கள் கூட இதை நம்புறாங்க. ஆனா பிரச்சனை எங்க இருக்கு? அவர்களுடைய ஆலிம்களிடத்தில் இருக்கு. புரியுதா? பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் குர்ஆன படிச்சுட்டு அப்படியே நம்புறாங்க, அல்லாஹ் ரஹ்மான் அழைக்கிறாங்க, ரஹ்மான் சொல்லப்பட்டதை ஏத்துக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை ஆலிம்களோட என்றால், இவர்கள் என்ன சொல்கிறார்கள், மொத்தமே உஸ்தாது கலிமா ஞாபகம் இருக்கும், ஷரஹுல்லாஹி நஸபியால படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வுக்கு மொத்தமே ஒரு கூட்டம் சொல்லுது 7 சிஃபத்துன்னு சொல்லி, ஒரு கூட்டம் சொல்லுது 8 சிஃபத்துன்னு சொல்லி. எப்படி அல்லாஹ்வுக்கு மொத்தமே 8 சிஃபத்து தான் இருக்குதா? என்னென்ன சிஃபத்து? குதிரத்து, ஹயாத்து, இராதா, ஹல்கு, சம்அ, பசர், கலாம். சரியா? தக்வீன். இந்த 8 சிஃபத்து தான் அல்லாஹ்வுக்கு உள்ளதான். படைத்தல், உயிர் வாழுதல், ஹயாத்துள்ளவர், கேட்குதல், பார்க்குதல், உருவாக்குதல், நாடுதல், பேசுதல், இதை சொல்லுவான், அறியுதல். புரியுதா? இதுதான் அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத்தான். இப்ப ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அளவற்ற அருளாளன் என்று சொல்லி, ரஹீம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நிகரற்ற அன்புடையவன் என்று, நீதமானவன் என்று அல்லாஹ் தன்னை சொல்கிறானே, கருணை உள்ளவன் என்று அல்லாஹ் சொல்கிறானே தன்னை, இதெல்லாம் அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத்து கிடையாது. எப்படி என்ன இது அல்லாஹ்வுக்குள்ள சிஃபத்துன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அப்ப புதுசானவன் ஆயிடுவான்? அது எப்படி புதுசு? அல்லாஹ் பழசுல அவங்க பேசுறத பாருங்க, சொல்ற உங்களுக்கு என்னன்னு சொன்னா, அல்லாஹுவை கருணையாளன் சொன்னா அப்ப கருணைங்கிறதுனா என்ன அர்த்தம்? உடனே அதுக்கு விளக்கம். கருணைனா என்ன? உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மென்மை, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உருக்கத்துக்கு பேர் கருணை. அப்ப உள்ளத்துல எப்ப உருக்கம் ஏற்படும்? யாராவது ஒரு அப்பாவையோ ஒரு பாவப்பட்டவனை பார்த்தா உள்ளத்துல இறக்கம் வரும். அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹு தாலாவுக்கு வந்து அந்த சிஃபத்துகள் புதுசு புதுசா அல்லாஹுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு கஷ்டப்படுறவனை பார்த்த உடனே அல்லாஹுக்கு இறக்கம் வருது. அப்ப இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட இல்ல, இப்ப இறக்கம் வருது. இந்த புதிய புதிய தன்மைகள், நிலைகள் மாறுபடுவது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அவங்க என்ன பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னு சொன்னா, மெயினா அதை சொல்லிக்கிறோம். அல்லாஹுவை மனிதனின் மீது கியாஸ் பண்றாங்க. யார் மீது? படைப்புகளின் மீது. அல்லாஹ்வை அளக்க போய், அல்லாஹுவை நிர்மாணிக்க போய், அல்லாஹ்வை கடக்கல போய் ஏற்படுற பிரச்சனை. இப்ப நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு கோபம் வருது, ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வருது, ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது, ஒருத்தரை பார்த்தா அழுக வருது, இல்லையா? புரியுதா இல்லையா நான் பேசுறது? சரி, இப்ப அல்லாஹ் சிரிக்கிறான்னு ஹதீஸ்ல வருது, அது எப்படி சிரிக்கிறான்? அல்லாஹ் கோபப்படுறான்னு வருது, அது எப்படி அல்லாஹ் கோபப்படுறான்? அப்ப மாறிக்கிட்டே இருக்கான அல்லாஹ் நிலைமைக்கு நிலைமைக்கு. அது எப்படி நல்லா மாறிக்கிட்டே இருந்தா அவன் புதுசுக்கு இலக்கானவன் ஆயிடுவானே, அதனால இதெல்லாம் அல்லாவுக்கு கிடையாது. அல்லாஹ் இரக்கமானவன் அதுவும் அல்லாவுக்கு கிடையாது, நீதமான அதுவும் அல்லாக்கு. அப்ப என்னங்க, அல்லாஹ் வந்து அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறான். இப்ப எப்படி உதாரணத்துக்கு ஒரு அப்பாவிக்கு வந்து அல்லாஹ் ஒரு உதவி செய்யறான், அந்த அல்லாவுடைய அந்த ஹல்கு என்ற சிபத்து தான் அது. அந்த படைப்பினத்தை கவனிச்சுதான் நீங்க அல்லாஹ் ரஹ்மான்னு சொல்றீங்களே தவிர, அல்லாஹுவை அல்லாஹ் என்ற விதத்துல ரஹ்மான்னு சொல்லக்கூடாது. ரொம்ப பேருக்கு புரியுதான்னு தெரியல, ஆனா இது ரொம்ப பிரச்சனையான விஷயம். இதுல வந்து அதான் சொன்னேன், பாமரர்களுக்கு இது விஷயமே தெரியாது, ஆனா அவர்கள் சேர்ந்து தெரியும், மதரசால இதுதான் படிச்சு கொடுப்பாங்க. இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு, இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியருக்கே பாதி புரியாது. ஷரஹ் அக்காயிது நடத்து, அந்த அக்காயிது நடத்துற அந்த புத்தகம் இருக்குது, அது நடத்துற ஆசிரியருக்கே பாதிதான் வேணும். ஏன்னா அவ்வளவு ஹார்டா இருக்கும், குழப்பமா இருக்கும், கஷ்டப்பட்டு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணுவாரு. அப்ப அவரு அப்படி நிலைமையில இருந்தா மாணவர்களுடைய நிலைமை என்ன இருக்கு பாத்து என்ன உத்தார் சண்டை வளர்த்துறீங்க. நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா படிச்சுக்க வேண்டியது, நபும் சொல்லி தராங்க, சர்ப்பு சொல்லி தராங்க, குரானுக்கு வேற ஏதாவது தஜ்வீத் சொல்லி தராங்க, அது படிச்சுக்க வேண்டியது. கொள்கையில நமக்கு எல்லாம் ஒரு தெளிவு கொடுத்ததுக்கு பிறகு அதுல கரெக்டா அதுல மேல போயிட்டே இருக்கணுமே தவிர திரும்ப யூட்டர்ன் பண்றாதீங்க. ஏன்னா ரொம்ப பேர் யூட்டர்ன் பண்றதா கேள்விப்படுறோம். لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه. اللهم توفنا مسلمين والحقنا بالصالحين. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين. سلما لأوليائك وحربا لأعدائك. نحب بحبك من أحبك ونعادي بعداوتك من أعداك. صلى الله على نبينا محمد. قرآن لا الله ஒரு வசனம் சொல்கிறான், சூர அம்பியாவுடைய வசனம். لو كان فيهما آلهة إلا الله لفسدتا. شيخ ஞாபகம் இருக்கும், படிச்சிருப்பாங்க. என்ன இதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தின் 22வது வசனம், இந்த பூமியிலே பல கடவுள்கள் இருந்திருந்தால், இந்த வானம் பூமியிலே பல கடவுள்கள் இருந்தால் வானம் பூமி இரண்டும் குழம்பி இருக்கும், சீர்குலைந்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த அஷாரியா மாத்ருதியா சொன்னமல்லவா, இவர்களுடைய கூற்று என்னவென்றால், இந்த குர்ஆன் வசனம் தௌஹீதை புரிய வைப்பதில் பாமரர்களுக்குத்தான் உதவுமே தவிர அறிஞர்களுக்கு உதவாது. இந்த குர்ஆன் வசனம் ஆதாரத்தால் பலவீனமானது. சரியா கேட்கும்போது நெஞ்சு படபடக்கும், என்னப்பா ولله الحمد اول واخر. நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க சொல்றத சொல்றேன், இந்த வானம் பூமியில வேற கடவுள் இருந்திருந்தா வானம் பூமி சீர் குலைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. இத பாமரன் வேணா கேட்டுட்டு பேசாம போலாம், எங்களை மாதிரி அறிவாளி இது மேல ஆட்சேபணம் பண்ணலாம். எப்படி ஆட்சேபணம் பண்ணலாம்? வானம் பூமியில பல கடவுள்கள் இருந்து அவங்க தன்னிச்சையா செயல்பட்டாதானே பிரச்சனை வரும். ஒருத்தர் சூரியனை கொண்டு வா, ஒருத்தர் சூரியனை மறைய வை, மழையை பொய்ய வை, மழை பெய்யாத, வெளிச்சம் வா வெளிச்சம் வராத, இப்படின்னு சொல்லிட்டு டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தா தானே பிரச்சனை வரும். டிஃபரண்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் என்ன, டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன், அப்பதான் பிரச்சனை வரும். டிஃபரண்ட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் இருந்து எல்லாரும் ஒரு மஷூரா பண்ணி செஞ்சாங்கன்னா பிரச்சனை வராதுல்ல. எப்படி இன்னைக்கு காலையில எல்லாரும் முடிவு பண்ணிக்கிறாங்க, இன்னைக்கு சூரியன் வந்து நீ பாத்துக்க, நான் சந்திரனை பாத்துக்கிறேன், நீ காத்த பாத்துக்க, நான் தண்ணிய பாத்துக்கிறேன், நீ மலையை பாத்துக்க, நீ மனுஷனை பாத்துக்க, நான் மிருகத்தை பாத்துக்கிறேன்னு அவங்கவுங்க பிரிச்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. அப்ப நாளைக்கு அதே போல அந்த மாதிரி மசூரா பண்ணி செஞ்சாங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல. அப்ப பல கடவுள்கள் இருந்து பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அல்லாஹ் இங்க சொல்றானே பல கடவுள் இருந்தா பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு, அதனாலதான் நாங்க சொன்னோம் இது பாமரர்களை திருப்திப்படுத்தலாமே தவிர எங்களை மாதிரி அறிவாளிகளை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு. உட உட உதைக்கணுமா இல்லையா, என்ன மாதிரி கடப்பாறையால் நெஞ்சல குத்துற மாதிரி இல்ல. அல்லாஹ்வுடைய கவுலு தௌஹீதை நிலைநிறுத்துவதில் பலவீனமான சந்தேகத்திற்கு இடமான ஆதாரமா, அவர்கள் பேசுற லாஜிக்கு தௌஹீதை நிலைநிறுத்துவதில் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் அல்லாஹுவின் ஆதாரங்களை திரிப்பது, அல்லாஹுடைய பெயர்களை மாற்றுவது. சரியா, அதே போல அறியாமைக்கான மக்களிடத்தில் இருந்த பழக்கம் என்னன்னு சொன்னா, சட்டம் போட்டு பேசினாதான் அல்லாஹ்வுக்கு கேட்கும். குசு குசுனுக்கு நம்ம அதுக்கு என்ன சொல்றது, ரகசியமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசிக்கிட்டா அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது. அதனாலதான் அவர்கள் தப்பு செய்யும் போது எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கிட்டு செய்வாங்க, ஒளிஞ்சுக்கிட்டு செய்வாங்க, மூடிக்கிட்டு செய்வாங்க. கேட்டா இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வு எப்படி அவர்கள் எண்ணினார்கள். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ரிவாயத்து வருது. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நினைக்கிறேன் புகாரில கூட இருக்குது, என்ன, நான் காபத்துல்லாவுடைய திரைக்கு பக்கத்துல இருந்தேன், குறைஷிகள்ல மூன்று பேர் வந்தாங்க. சரி, மூன்று பேர் வந்தாங்க, அதுல ஒருத்தர் குறைஷி, ரெண்டு பேர் சத்தீப் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுல சில பேச்சு என்னன்னு சொன்னா, ஒருத்தர் கேட்கிறாரு அவங்கல்ல தனியா பேசுறோமே இது அல்லாஹ்க்கு கேக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இன்னொருத்தர் சொன்னா, நம்ம சத்தமா பேசினா அல்லாஹ்க்கு கேக்கும், நம்ம மெதுவா நமக்குள்ளார பேசிக்கிட்டா இது அல்லாஹ்க்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் சொன்னாரு, அனைவரும் நினைக்கிறேன் கொஞ்சம் 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 கேட்குன்னு நினைக்கிறேன் அல்லாஹ்க்கு, எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேட்காது கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும், புரியுதா. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை பத்தி இப்படி பேசுகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 22வது வசனத்தை இறக்கினான், வமா குன்தும் தஸ்தஸிரூன ஹத்தா யஷ்ஹத அலைக்கும் ஸம்உக்கும் வல அப்ஸாருக்கும் வல ஜுனூதுக்கும் வலக்கின் தமன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கதீரன் மிம்மா தஅமலூன். நீங்க மறைந்து கொண்டால் உங்களது செவிகளும் பார்வைகளும் உங்களது தோள்களும் உங்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே சாட்சி சொல்லாது என்று எண்ணிக்கொண்டீர்களா, அல்லது அல்லாஹ் நீங்கள் பேசுவதில் பலவற்றை கேட்க மாட்டான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அட முட்டாள்களா, உங்களது எண்ணங்கள் உங்களை அழித்து விட்டது. சரியா, அதே போலதான் இன்றைக்கு இந்த பிதாத்து செய்யக்கூடிய ஷிர்க்கு செய்யக்கூடிய முஸ்லிம்கள் பலர் இது போன்றது அல்லாஹ்வை அவர்களுடைய அற்ப அறிவுக்கு ஏற்ப பிரித்து பிரித்து புரிந்து வைத்திருக்கிறார்கள், நம்பி வைத்திருக்கிறார்கள். 30வது செய்தி, بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اولا واخرا وظاهرا وباطنا صلوات الله وسلامه على افضل الانبياء وامام المرسلين محمد وعلى اله وصحبه ومن تبعه باحسان الى يوم الدين. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك، ومن اليقين ما تخون به علينا مصائب الدنيا، ومن العمل ما تبلغنا به جنتك برحمتك يا رب العالمين. அறியாமை கால மக்களின் பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், கொள்கை கோட்பாடுகளை பற்றி படித்து வருகிறோம். அதில் 30வது செய்தி, அல்லாஹுவை பரிசுத்தவானாக தூய்மையானவனாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மக்கள் தயாரில்லை. ஜாஹிலியாவுடைய பண்பாடு, அல்லாஹுவை பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பலவிதமான குறைகளை அவர்கள் அல்லாஹுவிற்கு சேர்க்காதவரை திருப்தி அடைய மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மசீஹ் ஈசாவை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னார்கள். குழந்தையை அல்லாஹ்விற்கு கற்பிப்பதோ கேவலமான ஒன்று. யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னார்கள். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குழந்தை என்று சொன்னார்கள். மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் பெற்ற பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அதுபோன்று கிறிஸ்தவர்களிலே பலர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மனைவி என்று கூறினார்கள். மஹாதல்லா. இப்படி அல்லாஹுவை தூய்மையானவனாக, இந்த குறைகள் அற்றவனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. இது போன்ற குறைகளை சேர்த்து அல்லாஹுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சூரத்து தௌபாவுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பிறகு சூரா சாஃபாத் உடைய 151-152 வசனங்களில் குறிப்பிடுகிறான். சூரத்துல் அன்ஆம் உடைய 100-101 வசனங்களிலே ஜின்களை எல்லாம் அல்லாஹ்விற்கு இணையானவர்களாக, அல்லாஹ் நல்லதை படைக்கிறான், ஜின்கள் சைத்தான்கள் எல்லாம் தீமைகளை படைக்கின்றன என்று அல்லாஹுவின் படைப்பையே இரண்டாக பங்கு பிரித்து அல்லாஹுக்கு நல்லதும் ஜின்களுக்கு சைத்தான்களுக்கு கெட்டதும் என்றும் அவர்கள் பங்கு வைத்தார்கள். இங்க கூட நீங்க பார்க்கலாம், இந்த இப்லீஸ் சைத்தான் வர்ஷிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான், சைத்தானை வணங்குன்னு சொல்லிட்டு. இந்த சைத்தான் தான் தீமைகளை செய்யறான், அதனால இவனை வணங்கிட்டா நமக்கு தீமையே நடக்காது. எப்படி இப்லீஸ் தீமையை செய்யறான், கெட்டதை செய்யறான், கெட்டதெல்லாம் இவங்க கையில தான் இருக்குது, அப்ப இவனை வணங்கிட்டா நம்ம சேஃப்டியா இருக்கலாம் என்பதாக அவர்களது நினைப்பு. சூரத்துல் மாயிதாவிலே 18வது வசனம், இவற்றுக்கெல்லாம் மறுப்பாக அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸ் இறக்கினான். அதுபோன்று சூரத்துல் மூமினுடைய சூரத்துல் மூமினூன் உடைய 91வது வசனம், சூரத்துல் இஸ்ராவுடைய 111வது வசனம். இந்த வசனங்களிலே அல்லாஹ் இவர்களுக்கு மிக தெளிவான மறுப்பை கொடுக்கின்றான். மேலும் சூரத்துல் ஃபுர்கானுடைய 1-2 வரை உள்ள வசனம், சூரத்துல் அம்பியாவுடைய 26-29 வரை உள்ள வசனம், சூரத்துல் இஸ்ராவுடைய 39-43 வரை உள்ள வசனங்கள், சூரா சாஃபாத்துடைய 149-163 வரை உள்ள வசனங்கள். சரி, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப அல்லாஹுவை இப்படி இவர்கள் குறைகளை கொண்டுதான் மதிப்பிட்டார்கள். இது போன்ற குழந்தைகளையோ மனைவியையோ பிள்ளைகளையோ இப்படி சேர்த்து அல்லாஹுவை அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இவையெல்லாம் ஒரு குறைவுள்ள சிபத் தன்மைகள் என்று அல்லாஹ் கூறி அவற்றிலிருந்து அவன் தன்னை தூய்மைப்படுத்துகிறான். அப்படி தூய்மையாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. சரியா? இது இன்றைய நமது காலத்திலே சூஃபிச கொள்கை உள்ளவர்களில் காணப்படுகிறது. வேற மக்களிடத்தில் எந்த அளவுக்கு காணப்படுதோ, ஆனால் குறிப்பா இந்த சூஃபிச தரிகா மக்களிடத்தில் இது காணப்படுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வரம்பு மீறி புகழ்வதாலும் மதிப்பதாலும் அவர்களின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைப்பதாலும் அவுளியாக்கள் இல்லாம அல்லாஹ் எதுவுமே சேர்றது கிடையாது. எல்லா பொறுப்புகளையும் அல்லாஹ் அவுளியாக்கள் இடத்துல விட்டுட்டான். எப்படி கிறிஸ்தவர்கள் எல்லா பொறுப்பையும் அல்லாஹ் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல கொடுத்துட்டான்னு நம்புறாங்களோ, அல்லது ஜிப்ரீல் இடத்துல கொடுத்துட்டான்னு நம்புறாங்களோ, யூதர்கள் எப்படி உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடத்துல கொடுத்துட்டுதான் நம்புறாங்களோ, அல்லது கிரேக்கர்கள் எப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் நட்சத்திரங்கள் இடத்துல ஒப்படைச்சிட்டான், நட்சத்திரம் தான் நல்லது கெட்டதை தீர்மானிக்குது. அதே போல ஒன்பது அக்கள் என்று சொல்வார்கள், அல்லாஹ் குல லவ்வல் அல்லாஹ் குல சானின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஒன்பது அறிவுகள் தான் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கு, கிரேக்க தத்துவங்கள்ல ஒன்று. அல்லாஹ் வந்து இப்ப எங்கேயும் ஓய்வெடுத்து ரெஸ்ட்ல இருக்கலாம். யூதர்கள் இந்த கொள்கையில ரொம்ப உறுதியா இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டா அல்லாஹ் தூங்கிட்டு இருக்கான்னு. இப்ப மத்தது யாரு பாக்குறா, எல்லாமே வந்து அவங்களுடைய ரிப்பிகள், அவங்களுடைய இந்த துறவிகள், அப்புறம் வந்து இந்த நட்சத்திரங்கள், கோள்கள், இதுதான் வந்து அல்லாஹ் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கு. சில விஷயம் உங்களுக்கு கேட்கறது புதுசா இருக்கும், இருக்கிறது இதெல்லாம் அவங்களுடைய கொள்கைகள். அப்ப இந்த மாதிரிதான் அவங்க வந்து அல்லாஹு தாலாவை நம்பி வைத்திருந்தார்கள். இந்த குறைகளில் இருந்து பரிசுத்தமானாக அவர்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அதே போலதான் இந்த சூஃபிகள், உதாரணத்துக்கு அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு அல்லாஹ் எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டான். அல்லது அவங்க எந்த அவுளியாவை நம்புறாங்களோ அந்த அவுளியா, அந்த காலத்துல அந்த அவுளியா தான் உலகத்தில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் பொறுப்பு. இப்ப அவர்கள் பல படித்தரங்களை அமைச்சாங்க. இப்படி முதல்ல ஆலிம், அப்புறம் ஆரிஃப், அப்புறம் ஷேக், அப்புறம் அப்தாலு, அப்புறம் குத்துபு, அப்புறம் கவுஸ், இப்படி ஒரு ஸ்டேஜஸ். இப்ப நீங்க போலீஸ்ல சொல்றீங்கல்ல, கான்ஸ்டபிள், அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் டிஎஸ்பி, அப்புறம் எஸ்பி, அப்புறம் ஐஎஸ்ஐ, இப்படி கொண்டு போறீங்களா இல்லையா? அந்த மாதிரி அவர்கள் இந்த உலகத்தை நிர்வகிக்கிறதுல ஆலிம், ஆரிஃப், ஷேக், அப்தாலு, குத்துபு, அப்புறம் கவுஸ். இந்த கவுஸ்ங்கிறவங்க யாருன்னு சொன்னா அவங்க தான் உலகத்தை இயக்குறவங்க, அவங்க காலத்துல அவங்க தான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறவங்க என்று இவர்கள் நம்புவாங்க. அல்லா எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவங்களை நம்ம திருப்திப்படுத்தி இவங்களுடைய முறிதாயிட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அதனாலதான் நீங்க பிரபல்யமா கேள்விப்பட்டிருப்பீங்க, மொய்தீன் மௌலூது படிக்கிறவங்க யார் வந்து எனக்கு முறியதாயிட்டாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா சொல்றதுக்கு போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு பின்னாடி என் முறியதுக்கு முறியதா யாரானாங்களோ, அப்புறம் அவருக்கு பின்னாடி அவருடைய முறியதுக்கு யார் முறியதானாங்களோ, அப்புறம் அவருக்கு பின்னாடி அவருடைய முறியதுக்கு, இப்படி கியாமத்து வரைக்கும் மொத்தமா அவங்களெல்லாம் சொர்க்கவாசி. இது மொய்தீன் மௌலூதுல இருக்குது, இல்லாத ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அல்லாஹ் அதனாலதான் அவங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முயற்சிக்க மாட்டாங்க. அல்லாவை தொழுது அல்லாவிடத்துல துவா கேட்போம், அல்லாவிடத்துல கெஞ்சுவோங்க தேவை கிடையாது. அவுளியாக்கு சிதமத்து பண்ணா போதும், அவர் அல்லாவை பார்த்துப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் சம்பந்தப்படும். எப்படின்னு சொன்னா அல்லாஹுவை இப்படி துணைகள் இல்லாமல் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய வரவு மீறுதலுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனப்ப கொஞ்சம் வேகமா நடந்து வந்தாங்களாம். அப்ப அல்லாஹ் சொன்னானா முகமதி சத்தம் போடாம பொறுமையா நடந்துவான்னு சொல்லிட்டு. ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, யா அல்லாஹ் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய மஹ்பூப் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, யா அல்லாஹ் நான் உன்னுடைய ஹபீபா இருக்கும் போது உன்னுடைய மஹ்பூபா யாரானது? அதாவது ஹபீபுனா நேசிப்பவர், மஹ்பூபுனா நேசிக்கப்படுபவர். ரசூல்லா வந்து அல்லாஹ்வை நேசிக்கிறாங்க, அப்ப ரசூல்லா அல்லாஹ்வுக்கு ஹபீப். நான் நேசிப்பவனாக இருக்கிறேன், நீ நேசிப்பவன் யார் மஹபூப் அப்படின்னு கேட்டப்ப, நீ ஹபீபு தான், அப்துல் காதர் ஜிலானியனுடைய மஹபூப் தூங்கி இருக்கிறாரு தொட்டில குழந்தையா, சத்தம் போடாமவா அவர் இஞ்சிருவாரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அவங்க கதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல பக்தாதுல ஒரு அம்மா உடியாந்தாங்களாம், உடியாந்து இந்த மாதிரி அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல அழுகிறாங்க. என்னன்னு கேட்டா, இந்த பெண்கள் போகத்துல தூங்குறாங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் எழுப்பி விட்டுங்க, யாரும் தூங்கணும், போர் அடிக்காம இருக்கணும். அல்ஹம்துல்லா. கவனமா கேட்டா சரி அல்ஹம்துல்லா. ஆமா, இப்ப அப்துல் பெண்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சு கதைஞர் அவங்களுடைய சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. அப்ப அழுதவன என்னமான்னு கேட்டவொடனே, இந்த மாதிரி என் குழந்தை மூத்தா போயிருச்சு அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே கழுத்துக்கு தலையை கீழே போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் புறாக்கபால இருந்துட்டு சொன்னாங்களா, இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்களா. அது போல வீட்டுக்கு போய் பார்த்தா குழந்தை பிழைச்சிக்கிச்சு, குழந்தை உயிரா இருக்குதான். என்னன்னு கேட்க போனா, அன்னைக்கு யாரெல்லாம் பக்தாதுல மூத்தா போனாங்களோ எல்லாரும் உயிராயிட்டாங்கடா. என்ன செஞ்சாங்க அப்துல் கார்ஜிலானி ரஹ்மத்துல அலிஹி அப்படின்னா, உடனே முராக்கபால போய் மலக்குல் மௌத் அன்னைக்கு வாங்கின உயிரெல்லாம் ஒரு பையில வச்சு எடுத்துக்கிட்டு வானத்துக்கு போயிட்டு இருந்தாராம். அவர்கிட்ட இருந்து அவர் பைய புடுங்கி திறந்து விட்டாங்க. இப்ப எல்லா உயிரும் அந்தந்த உடலுக்குள்ளாக போயிருச்சு. ஏன் அப்படி மலக்குல் மௌத்துட்ட இருந்து பைய புடுங்கினாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு மலக்குல் மௌத் பக்தாதுக்கு வந்து உயிர் வாங்கும் போது இவங்கிட்ட பர்மிஷன் கேட்காம வந்துட்டாராம். யார்கிட்ட? அப்துல் கார்ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இடத்துல. இதெல்லாம் அம்புலி மாமா படிச்ச மாதிரி இருக்கு. பிரச்சனை இல்லை. என்ன ரயில்ல ஸ்கூலுக்கு போகும்போது படிக்கிறது. அப்ப புடுங்கி விட்டவொடனே எல்லாமே போயிருச்சு. அப்ப அன்னைக்கு அவங்க பர்மிஷன் கேட்காம வந்துட்டாங்களா? பிரச்சனை என்ன? பர்மிஷன் கேட்காம வந்துட்டாங்க. ஒரு தடவை அப்துல் கலாம் ஜீலானி, இதெல்லாம் வந்து அவங்க மேடைகள்ல ரொம்ப பெருமையா சொல்ற சம்பவங்கள். அது நம்ம எங்கேயும் போய் புக்ல கூட ஆதாரம் தேவையில்லை. அவங்க இந்த மொய்தீன் மௌலூது அல்லது வந்து அதாவது அப்துல் கலாம் ஜீலானி மாநாடு நடத்துறாங்கல்ல, அதுல அவங்க பெருமையா சொல்ற சம்பவங்கள். அது ஒரு தடவை அப்துல் கலாம் ஜீலானி பயன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப மழை பெஞ்ச உடனே மக்கள்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சாங்க. யாருலா நான் உன் பேரை சொல்லி மக்களை ஒன்னாக்கி இங்க பயன் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ என்ன மலையை இறக்கி வந்து எல்லாத்தையும் பிரிக்கிறது? மலையே நீ நில்லு அப்படின்னாங்களாம். மலை அப்படியே நின்றுச்சான். இப்படி கட்டமா அந்த கூட்டம் வரைக்கும் அப்படியே மலை நின்றுச்சான். அதுக்கு அந்த பக்கம் மலை போயிதான். எப்படி அந்த கூட்டம் அப்படி இருக்கும் பொழுது அந்த அதுக்கு நேரம் இறங்கின மழையெல்லாம் அப்படியே நின்றுச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் மழை பெய்யுது. எப்படி? சுபஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப என்ன, அல்லாவின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அல்லாவுடைய விருப்பமே இருக்கு. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இது எல்லாமே அல்லாஹிற்கு குறை சேர்ப்பது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தஆல அல்லாஹு அம்மா யகூலுன உலுவன் கபீரா. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்திக் கொள்கிறோம், அல்லாஹ் நமக்கு இந்த நேரிய அறிவை கொடுத்தான் என்பதற்கு நாம் அல்லாகவே புகழ கடமைப்பட்டிருக்கிறோமே தவிர, இது நம்முடைய அறிவை கொண்டு நாம் அடைந்து கொண்ட சத்தியம் அல்ல. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி கொடுத்தானோ அவங்கதான் நேர்வழி பெற்றவர்கள். நம்முடைய அறிவை கொண்டு மட்டுமே நம்ம சத்தியத்தை அடைஞ்சிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தாதான். சரி வாங்க, அடுத்து 31வது தன்மை. தனக்கு என்றால் அது எப்படி அப்படி என்று சொல்வார்கள். அல்லாவுக்கு என்றால் அது சரிதான். அதாவது தனக்கு எது பிடிக்காதோ அதை அல்லாஹ்விற்கு சேர்ப்பார்கள். தன்ஸீஹுல் மக்லூக் அம்மா நஸபூஹு லில் காலிக். அல்லாஹ்விற்கு இருக்கு என்று சொன்னதை படைப்புகளுக்கு இல்லை என்று சொல்வார்கள். அல்லாஹுவை அசுத்தப்படுத்திவிட்டு படைப்புகளை சுத்தப்படுத்துவார்கள். சுருக்கமா சொல்லப்படும், எந்த குறையுள்ள தன்மைகளை அல்லாஹ்விற்கு இருக்கு என்று சொன்னார்களோ அந்த தன்மைகளை தனக்கு சேர்ப்பதற்கு, தன்னோடு சேர்க்கப்படுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். திரும்ப சொல்கிறோம், எந்த குறைகளை அல்லாஹுவோடு சேர்த்து பேசினார்களோ அந்த குறைகள் தன்னோடு சேர்த்து பேசப்பட்டால் அது அவர்களுக்கு பிடிக்காது. இப்ப அல்லாஹ்விற்கு மாணவர்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள், ஆனா தனக்கு பொம்பளை புள்ள பிறந்தா பூமியில் போட்டு புதைத்து விடுவார்கள். அதுபோன்று கிறிஸ்தவர்கள், அல்லாஹ்விற்கு மனைவி இருக்கிறார், அல்லாஹ்விற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்வார்கள். ஆனால் தாங்களும் இவற்றையெல்லாம் பிறந்த பரிசுத்த துறவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். தங்களுக்கு மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. பிள்ளை வைத்திருந்தால், மனைவி வைத்திருந்தால், இதெல்லாம் ஒரு கேவலமான தன்மை என்று கூறி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள். எந்த தன்மை தங்களுக்கு கேவலமானது நினைக்கிறார்களோ அந்த தன்மைகளை அல்லாஹ்வோடு சேர்ப்பதில் கேவலப்பட மாட்டார்கள், கேவலத்தை பார்க்க மாட்டார்கள். அப்ப இது போன்ற அறியாமைகளுக்கும் முட்டாள்தனங்களுக்கும் அடிப்படை என்னவென்றால், இறை தூதர்களின் நேரிய வழிமுறைகளை அறியாமல் இருத்தல், அவற்றை பின்பற்றாமல் இருத்தல். 32வது செய்தி, எல்லாம் தானாக இயங்குகிறது, படைப்பாளன் இயக்கக்கூடியவன் உருவாக்கியவன் என்று கிடையாது, எல்லாமே தானா வந்தது, தானா இயங்கிக் கொண்டிருக்கிறது, இவற்றை படைத்தவன் இயக்கக்கூடியவன் என்று யாரும் இல்லை. இது அய்யாமுல் ஜாஹிலியால ஒரு பெரும் கூட்டத்தின் நம்பிக்கையாக இருந்தது. பொதுவா நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பது என்ன, அய்யாமுல் ஜாஹிலியால உள்ள மக்கள் ஷிர்க் செய்தார்கள் என்று. அய்யாமுல் ஜாஹிலியாவில் ஷிர்க் செய்தவர்கள் இருந்தார்கள், அவர்கள் பெரும்பான்மையினர். ஒரு கூட்டம் கடவுளே இல்லை என்ற கொள்கையிலும் இருந்தது. கம்யூனிச இந்த கடவுள் மறுப்பு கொள்கை, கடவுள் என்று யாரும் கிடையாது, காலமே எல்லாவற்றையும் செய்தது, காலமே எல்லாவற்றையும் இயக்குகிறது, எல்லாம் தானாக உருவாகியது, வாழ்க்கையாக இருக்கட்டும் மரணமாக இருக்கட்டும் என்ற கொள்கையில் இருந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களில் பலர் ஃபிரௌன் உட்பட இந்த கொள்கையில் இருந்தான். ஃபிரௌனுடைய இரண்டு கொள்கை சொல்லப்படும், சில நேரங்களில் தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிடுவான், ஏன்னா எப்படியாவது இவங்களுக்கு ஒரு கடவுளை காட்டினா தான் சும்மா இருப்பானு சொல்லும் போது நாம தான் அந்த கடவுள்னு சொல்லிட்டு. அவனுடைய மறுபக்கம் என்ன, கடவுள்னு யாரும் கிடையாது, எல்லாமே இவனுந்த உலகத்தோட முடிஞ்சிச்சு, எல்லாமே தானா வந்தது என்று. சூரா கசஸ்னுடைய 38வது வசனத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம். அது போன்று குர்ஆன்ல அல் ஜாசியா 45வது அத்தியாயத்தில் 24வது வசனம், وقالوا ما هي الا حياتنا الدنيا نموت ونحيا وما يهلكنا الا الدهر وما لهم بذلك من علم انهم الا يظنون. அவர்கள் கூறினார்கள், இது எங்கள் உலக வாழ்க்கையை தவிர வேறொன்றும் இல்லை, துன்யா லைஃப், there is no akhira, மறுமை வாழ்க்கை என்று ஒன்று கிடையாது, இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறொன்றும் கிடையாது, சாவு போறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்ப அவ்வளவுதான், நமூத்து வனகையா ஒமாயு விழிக்குனா இல்ல தகர், எங்களை சாவடிப்பது எது, காலம்தான், எங்களை கொண்டு வந்தது காலம்தான், எங்களை சாவடிக்க போனதும் காலம்தான், முடிஞ்சு போகுது. ஒமாலகம் விதாரிக்கும் இன்னும் இல்லாத தோணும் நல்லா சொன்னா, இவங்கெல்லாம் முட்டா பசங்க, இவர்களுக்கு அறிவே கிடையாது. இதுல என்ன தெரியுமா பெரிய விஷயம் சொன்னா, அதாவது தீக்கா அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்காங்கல்ல, நம்ம முஸ்லிம்கள்ல பல பேரு அவர்களை பகுத்தறிவுவாதிகள் நினைக்கிறாங்க, தீக்கா கொள்கையை பின்பற்றுகிற பகுத்தறிவுவாதிகளுக்கு அவர்களுக்கு அழைப்பு, இதுதான் பகுத்தறிவு. அல்லா சொல்றா முட்டா பசங்க அறிவே இல்லைங்கிறான், இவங்களும் அவர்களை பகுத்தறிவுவாதிகள் நினைக்கிறாங்க, அவர்கள் தங்களை சொல்லிக் கொண்டாலும் நாம் அப்படி அழைக்கலாமா அவர்களை, அதை அங்கீகரிக்கலாமா அவர்களுக்கு, அங்கீகரிக்க கூடாது. அப்ப இந்த கொள்கையும் அவர்களுக்கு அவர்களிடத்தில் இருந்தது, அல்லாஹ் மறுத்து சொல்கிறான். சரியா, என்ன அடுத்து 33வது செய்தி, அல்லாஹுடைய ஆட்சியை பங்கு போட்டுக் கொடுப்பது. இது மஜூசிகளிடத்தில் இருந்தது. ஒளியை படைத்தவன் அல்லாஹ், அதாவது நன்மையை படைப்பதெல்லாம் ஒளி, தீமையை படைப்பதெல்லாம் இருள். எனவே அவர்கள் நெருப்பை எரிச்சு நெருப்பு வணங்குவாங்க. நெருப்பு வணங்கிகள் பொதுவாக சொல்லப்படும். அதே போல கெட்டது இதை படைப்பதெல்லாம் இந்த இருளுடைய சக்தி என்பதாக அல்லாஹுவை ரெண்டு கூறாக்கி, நல்லதுக்கு ஒரு அல்லாஹ், கெட்டதுக்கு ஒரு அல்லாஹ். நல்லதுக்குள்ள அல்லாஹ் யாருன்னு சொன்னா அதான் வெளிச்சம், கெட்டதுக்குள்ள அல்லாஹ் யாருன்னு சொன்னா அதான் இருள் என்பதாக அவர்கள் நம்பி இருந்தார்கள். இதுவும் ஜாஹிலியாவுடைய கொள்கைகள். இது ஒரு முட்டாள்தனமானது. ஒரே அல்லாஹ் தான், இன்னம் அல்லாஹு இலாஹு வாஹித், அல்லாஹ் எல்லாம் ஒரே அல்லாஹ் தான். நன்மை எல்லாம் அல்லாஹை கொண்டுதான், தீமையும் அல்லாஹை கொண்டுதான். இப்ப நன்மைக்கு ஒரு கடவுள், தீமைக்கு ஒரு கடவுள் என்று கிடையாது. இது நம்ம மக்களிடத்துல எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கணுமே. உங்களுக்கு சொல்லும் போது யோசனைக்கு வந்திருக்கான்னு தெரியல. அறியாமை கால மக்களிடத்துல குறைசிகளிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. கஷ்டம் வந்துட்டா அல்லாட்ட ஓடி வந்துருவாங்க. கஷ்டம் வந்த சிரமம் வந்தால் அல்லாவிடத்திலே ஓடி வந்து விடுவார்கள். உதாரணத்திற்கு கப்பலிலே பயணம் செய்வார்கள். புயல் காற்று வீசி கப்பல் தடுமாற ஆரம்பித்தால் யாரெல்லாம், நீ தான் காப்பாற்றணும், இனிமே நாங்கள் சிலையே வணங்க மாட்டோம். நடுநடல மாட்டிக்கிட்டாங்க, நாங்க இனிமே கரைக்கு போனா இனி உனக்கு தான் வழிபடுவோம் அப்படி என்று சொல்வார்கள். அல்லாஹ் காற்றை அமைதியாக்கி கப்பல் கரைக்கு வந்துட்டா நம்ம கடவுள் நம்மளை காப்பாத்துச்சுல அப்படி என்று சிலையின் பக்கம் திரும்பி விடுவார்கள். புரியுதா? அப்ப சிரமத்தின் போது அல்லாஹுவை நினைத்து மகிழ்ச்சி வந்ததற்கு பிறகு என்ன செய்வார்கள், சில இடம் சென்று விடுவார்கள். இப்ப கபரை வணங்கக்கூடிய, கபரை ஆதரிக்கக்கூடிய மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்து பிஸ்கட் யாருக்கு, எனக்கா உனக்கா, யஹ்யாக்கா? வெரி குட், நைஸ் பாய், குட் பாய். சொல்லு உக்கார், அவர் உள்ள சீனி மட்டும் வேணும் பாருங்க. ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். இப்ப இன்றைய தர்காவாதிகளை பாத்தீங்கன்னா, நல்லது அல்லாவிடத்துல கேட்கலாம், நல்லது அல்லாவிடத்துல கேட்கலாம், ஆனா கஷ்டம் என்று சிரமம் என்று வந்தா அவுலியாக்கள்கிட்ட கேட்டாதான் சீக்கிரமா குணமாகும், சீக்கிரமா நீங்கும். இப்ப குழந்தை இல்ல, அல்லாட்ட கேட்டா தாமதமாகும், அவுளியாட்ட கேட்டா சீக்கிரமா கிடைச்சிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம், உடனே ஒரு நேர்த்தி செஞ்சுப்பாங்க, மொட்டையடிக்கிறேன், சேவல் வாங்கி விடுறேன், புறா வாங்கி விடுறேன், அல்லது வெள்ளி தகடு கொண்டு போய் போடுறேன், அல்லது வந்து ஏற்றுக்காப்பு இருக்கிறேன் சுத்துறேன். இப்ப பெரும்பாலான தர்கா வழிபாடுகள்காரங்க ஏன் தர்காக்கு வந்தீங்க என்று கேட்டா ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி, சிரமத்தை சொல்லி, அந்த சிரமத்தை நீக்கிறதுக்காக, பரிகாரத்துக்காக வந்தேன் என்று சொல்வார்கள். ஏன்பா அல்லாவிடத்துல கேட்க கூடாதா? இல்ல, அல்லாவும் கொடுப்பான் தான், இங்க கேட்டா கொஞ்சம் சீக்கிரமா கிடைச்சிடும். நல்லது அல்லாவிடத்துல செஞ்சுப்பாங்க, கஷ்டம் சிரமம்னு வந்தா எங்க அவுளியாக்கள்கிட்ட வந்துருவாங்க. அதே போல வீடு குடி போடுறாங்க, அல்லது ஒரு கடை, புது கடை திறக்கிறாங்க, அல்லது ஒரு வியாபார ஒரு நோக்கம் நிறைவேறணும், அந்த மாதிரி இருந்தா மௌலூது ஓதணுமா? செத்து போயிட்டாங்க அப்ப என்ன ஓதணும், குரான் ஓதணுமா? குரான் வந்து துக்கத்துக்கா, மௌலூது மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கா? எப்படி பிரித்து வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? இந்த பிரிவினைகள்லாம் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய சைத்தானிய கலாச்சாரங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன, குல் ஹஸ்புனல்லாஹ், நமக்கு போதுமானவன் அல்லாஹ் ஒருவனே, அலைஹி தவக்கல்னா, அவன் மீதே நாங்கள் சார்ந்தோம், அவனையே நம்பிக்கை வைத்தோம். நல்லது வேண்டுமானாலும் அவனையே கேட்க வேண்டும், தீமையை தடுக்க வேண்டுமானாலும் அவனிடத்திலிருந்து நாம் உதவி கேட்க வேண்டும். என்ன சிறகலானம் முப்பத்தி நான்காவது செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுல 34 தானே, நபித்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நபித்துவ செய்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கிறோம், அதாவது தவறான லாஜிக்கை கொண்டு சத்தியத்தை மறுக்கிறது. அதுக்கு இது சொல்லும் பொழுது இது போல ஒரு சிமிலர் செய்தி அங்க வந்திருக்கும். எப்படி அல்லாஹ் நபி அனுப்புறதா இருந்தா, நபி என்பது எவ்வளவு பெரிய ஒரு பதவி, அது அல்லாஹ்விடத்தில் பேசுற பதவி, வஹி என்ற ஒரு பதவி, அது எப்படி மனிதர்களுக்கு கிடைக்காது? அது ஒரு மாணவர் தானே அல்லாஹ் அனுப்பியிருப்பான், நம்மள மாதிரி சாப்பிடுறவர் தூங்குறவரையா அல்லாஹ் அனுப்புவான் என்று தவறான லாஜிக் சொல்லி சத்தியத்தை மறுக்கிறதுக்கு இது ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நபித்துவம் என்பதையே மறுத்து விடுது. அல்லாஹ் ஏத்துக்கிறோம், நபியை ஏத்துக்க மாட்டோம். நீங்க நம்புங்க, அழைப்பு பணியில போகும் பொழுது இந்த பிரச்சனையை பார்க்கலாம். பல காஃபிர்கள், அதிலும் குறிப்பா கொஞ்சம் தங்களை வந்து ரொம்ப படித்தவர்கள், ரொம்ப அதாவது விரிவான விசாலமான திறந்த அறிவு உள்ளவர்கள் என்று பேசக்கூடிய இந்த தீக்காக்காரங்களும், அல்லது அவர்களுடைய கொள்கையால் பிரச்சாரத்தில் பாதிக்கப்பட்டவங்கள் எல்லாம், சரிதாங்க நீங்க சொல்றது, உலகத்தை படைச்சவன் ஒருத்தர் இருக்கணும், அது வந்து அல்லாஹ்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சரிதாங்க. ஆனா இந்த நபின்னு ஒருத்தரை பின்பற்றணும்னு சொல்றீங்களே, அது எதுக்குங்க தேவை? அல்லாஹ்னு ஒருத்தரை ஏத்துக்கிட்டா நம்ம கிட்ட சொல்லும் கிடைச்சிடாதா? ஏன் இந்த நிலைமை ஏற்படுகிறது என்றால், இப்ப அல்லாஹ்னு ஒருத்தரை ஏத்துக்கிட்டா சொர்க்கம் கிடைச்சிடாதா? அல்லாஹ்னு ஒருத்தரை ஏத்துக்கிறது யாருக்கும் ஒரு சிரமமான காரியம் கிடையாது. கல்வால அல்லாஹ்னு ஒரு ரப்ப நம்புறது, சிரமம் இங்க எதில் இருக்கிறது? அந்த ரப்பு ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், அந்த தூதர் சொன்னதையும் செய்ததைத்தான் நாம் செய்ய வேண்டும், அவர் தடுத்ததை நாம் செய்யக்கூடாது என்று வாழ்க்கை பிரச்சனை, இது வாழ்க்கை கலாச்சார பிரச்சனை, வாழ்க்கையின் செயல்பாட்டு பிரச்சனை, வாழ்க்கையில செய்யறதா விடுறதாங்கிற பிரச்சனை. அப்ப நஃப்ஸுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது. எதுக்கு? நபியை ஏற்றுக்கொண்டா சொல்லுங்க, நபியை ஏற்றுக்கொண்டா நஃப்ஸுக்கு வாய்ப்பு வேலை கிடையாது. அப்ப நஃப்ஸுக்கு எங்க வேலை? நபிய மறுத்தாதான் வேலை. அப்ப அதனால அல்லாஹ்வை ஏத்துப்பாங்க, நபிய மறுப்பாங்க. தாவால இது நடக்குது. நடக்குதுன்னா என்ன, நம்ம தாவா கொடுக்க போகும் பொழுது ஒவ்வொரு கேள்விக்கா பதில் சொல்லி பதில் சொல்லி, அல்லது விளக்கங்கள் சொல்லி விளக்கங்கள் சொல்லி, கடைசியில வந்து இந்த சிறுக்கையோ அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்றதையோ அல்லது கிறிஸ்தவத்தையோ மற்றதெல்லாம் ஒன்னு ஒன்னா அப்படியே தெளிவுபடுத்திட்டு வரும் பொழுது கடைசியா இங்க வந்து நின்றுவாங்க. சரிங்க, நான் அல்லாஹ்னு ஏத்துக்கிறேன், நான் இமை சிலை செய்யறேன், அது செய்யறேன், இது செய்யல, இதெல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த ரசூல்லா வந்து நபீனை ஏத்துக்கிட்டு அதன்படி பார்க்கணுமா? அது எதுக்கு தேவை? அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துக்க வேண்டியதானே. இப்ப இதெல்லாம் அவங்களுக்கு தடைப்படும். இதெல்லாம் இப்ப லைஃப் ஸ்டைல மாத்தணும். இப்ப நபிசுல்லா சிலம் அவங்கள ரசூல்னு ஏத்துக்கிட்டா இனி இங்க யார மாதிரி வாழ முடியாது, அவங்கள மாதிரி தான் வாழணுங்கிற பிரச்சனை. இப்ப இதெல்லாம் இதனால தானே உங்களுக்கு வந்து மோதல் ஏற்படுது என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு பழக்கம் இன்றும் இருக்கிறது. ஆக இந்த அய்யாமுல் ஜாஹிலியாங்கிற பழக்கம் முன்னாடி இருந்தாலும் சரி, இப்ப உள்ள காவிரிகள்ட்ட இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீம்கள்ட்ட இருந்தாலும் சரி, இதெல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல குரான், ஆமா, அவங்க நபிய டோட்டலா மறுக்கிறவங்க தானே, அவங்களையும் உதாரணமா சொல்லணும். யூதர்கள் அப்படித்தான், அல்லா அதெல்லாம் மனிதர்களுக்கு எல்லாம் அல்லா தூதர் அனுப்ப மாட்டான், அல்லா மனிதர்களுக்கு எல்லாம் அல்லா வகி இறக்க மாட்டான்னு சொல்லிட்டு, மனிதர்கள் எல்லாம் அல்லா அப்படி அனுப்ப மாட்டான்னு சொல்லிட்டு. அப்ப அல்லா கேட்க சொன்னா சூரத்துல அண்ணாவுடைய 91வது வசனம், அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களே, எங்க இருந்து வந்தாங்க, யார் அனுப்புறது? அவங்களுக்கு வேதத்தை கொடுத்தாங்க, யார் கொடுத்தது? அது மட்டும் ஓகே. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அவங்களை அல்லாஹ் அனுப்பல, அவங்களுக்கு அல்லாஹ் தூது தூது கொடுக்கல, அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் கொடுக்கல. அல்லாஹ் யாருக்கும் அப்படி கொடுக்க மாட்டான். 35வது செய்தி,
ஆஹா, கன்னியாகுமரி
35வது செய்தி, விதியை மறுத்தல். விதியை காரணம் கூறி ஷரியாவை எதிர்த்தல், அல்லாஹ்விடம் வாதிடுதல். நேற்று ஒரு கேள்வி வந்த போது இது கொஞ்சம் இதனுடைய விளக்கங்கள் கொஞ்சம் நம்ம சொல்லியிருக்கிறோம், அதனால இப்ப இதுல ரொம்ப விரிவாக போக தேவையில்லை. அய்யாமுல் ஜாஹிலியா மக்களிடத்தில் இருந்த ஒரு நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகின்றான். சூரத்துல் அன்ஆமுடைய 148-149 வசனங்கள். இன்றைய கால மக்களிடத்திலும் இந்த பழக்கம் பெரும்பாலும் இருப்பதை பார்க்கிறோம். குடிப்பவனிடத்திலே சென்று நீ இது போன்று மது குடிக்காதே, ஹராம் செய்யாதே என்று சொன்னா, உங்களை மாதிரி அவுளியாவாக நாங்களும் ஆகணும்னு நாடி இருந்தா ஆயிட தானே போறோம், அல்லாஹ் குடிய விட்டுற போறோம், பள்ளிக்கு வாங்க தொழுங்க என்று சொன்னா அல்லாஹ் நான் பள்ளிக்கு வந்துட போறோம், இது என்னங்க இருக்குது இப்படி. இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் கூட போய் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டு நரகத்துக்கு ஆள் வேணாம்டா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டா நரகத்துக்கு ஆள் வேணாமா பேசுறது, அல்லாஹ் உங்களை தான் சொர்க்கத்துக்கு படைச்சிருக்கிறான், எங்களை தான் நரகத்துக்கு படைச்சிருக்கிறான், அல்லாஹ் நாட்டுனா நாங்களும் உங்களை மாதிரி ஆயிருப்போம்ல என்றெல்லாம் சொல்வது. அதாவது இவர்கள் விதியை தவறாக புரிந்து கொண்டு அதை கூறி அல்லாஹ்வுடைய சரியத்தை எதிர்ப்பது, அல்லாஹ்விடத்திலே குதர்க்கம் செய்வது. முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், சயகூலு லதீன அஷ்ரகு லௌ ஷா அல்லாஹும்மா அஷ்ரக்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஏன்பா இந்த மாதிரி ஷிர்க் செய்றீங்க, செய்யக்கூடாதுலன்னு சொன்னப்ப, நபியே அல்லாஹ் நாடி தானே எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க, அல்லாஹ் நாடி இருந்தா நாங்க ஷிர்க் செஞ்சிருக்க மாட்டோம்ல, நாங்க எதையும் ஹராம்னு சொல்லியிருக்க மாட்டோம்ல அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம. அப்ப நாங்க ஷிர்க் செய்யறோம்னா அல்லாஹ் நாடிதான் செய்யறோம், அல்லாஹ் நாடிதான் நாங்க ஷிர்க் செய்யறோம், இது ஹராம் இது ஹலால் நாங்க சொல்றோம்னா அதுவும் அல்லாஹ் நாடிதான், அப்ப அல்லாஹ் ஏன் எங்களை தண்டிக்க போறான் அப்படின்னு சொல்றோம். நீங்க தொழுகிறது அல்லாஹ் நாடினா, நாங்க ஷிர்க் செய்யறது அல்லாஹ் நாடிதான், புரியுதா? இதே வார்த்தையை தான் இன்றுள்ள பல வழிகேடர்கள் பேசுகிறார்கள். அப்ப விதி என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சுருக்கமான விஷயத்தை நேற்று நம்ம தெளிவா சொல்லிட்டோம். அப்ப அல்லாஹ் மனிதனுக்கு நாட்டத்தை கொடுத்திருக்கிறான், அந்த நாட்டத்தின் அடிப்படையில் மனிதன் செயல்படும் போது அல்லது மனிதன் ஒரு செயலை விடும்போது அதற்கு ஏற்ப அல்லாஹ் கூலியோ அல்லது தண்டனையோ தருகிறான். மனிதனை பொறுத்தவரை அவன் சாதாரண ஒரு உயிரற்ற அல்லது எண்ணமற்ற நாட்டமற்ற ஒரு பொருளை போன்று கிடையாது. எந்த ஒரு செயலையும் அவனுடைய நாட்டத்தோடு செய்கிறான், அவனுடைய விருப்பத்தோடு அதை விடுகிறான். அல்லாஹ்வுடைய விதி என்பது அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்விற்கு மிக தெளிவாக தெரியும் அடியான் எதை செய்வான் எதை விடுவான் என்று. அவன் அடியானை பற்றி எதை அறிந்தானோ அதைத்தான் அல்லாஹ் அவனுடைய பதிவு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறான். அடுத்து 36வது செய்தி, எதுவாயினும் சரி காலத்தையே காரணம் காட்டுவது, காலத்தையே புகழ்வது அல்லது காலத்தை குறை கூறுவது. நல்ல நேரங்க தப்ச எப்படி, நல்ல காலங்க நான் அந்த பக்கம் போறேன், நமக்கு நேரமே சரியில்லை, எதை எடுத்தாலும் விளங்க மாட்டேங்குதுங்க, என்ன நேரத்தில் இவன் பிறந்தானோ தெரியலையே, என்ன நேரத்தில் இந்த வீட்டுக்கு குடி வந்தனும் தெரியலையே. இன்னும் சில பேர் ஒரு நாட்டு கூட, இந்த நாட்டுக்கு நான் எந்த நேரத்தில் வந்தனும் தெரியலங்க, விடியவே இல்லைங்க எதுவும் என்றெல்லாம் எதை குறை சொல்கிறார்கள், நேரத்தை காலத்தை குறை சொல்கிறார்கள், ஏற்றுகிறார்கள், திட்டுகிறார்கள் அல்லது காலத்தை காரணம் காட்டுகிறார்கள். சூரா ஜாசியாவுடைய அந்த 24வது வசனத்தில் முன்பு நாம் கூறியதை போன்று ஒமா யுஹ்லி குணா இல்ல தஹர், எல்லாமே காலம்தான். அதே போல ஹதீஸிலே நீங்கள் பார்த்தால், சஹி முஸ்லீமுடைய ஹதீஸிலே வருகிறது, உங்களில் யாரும் காலத்தை திட்ட வேண்டாம், ஏனென்றால் அல்லாஹுதான் காலமாக இருக்கிறான், அதாவது காலத்தை இயக்கக்கூடியவனாக இருக்கிறான். அபூதாவது ஹாக்கிமிலே வருகிறது, அல்லாஹ் கூறுவதாக, ஆதமுடைய மகன் எனக்கு சங்கடம் தருகிறான், அவன் சொல்கிறான் காலத்தால் ஏற்பட்ட கைசேதமே என்று. அப்படி சொல்ல வேண்டாம், ஏனென்றால் நான் தான் காலமாக இருக்கிறேன், அதாவது நான் அதனுடைய இரவையும் பகலையும் நானே திருப்பிக் கொண்டிருக்கிறேன், புரட்டிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாக்கிமில் பதிவான ஹதீஸ், எனது அடியாரிடத்திலே கடன் கேட்டேன், அவன் எனக்கு கடன் கொடுக்கவில்லை. அதாவது ஏழைக்கு கொடு என்று அல்லாஹ் சொல்றான், கொடுக்க மாட்டேங்கிறான். அது அல்லாஹ் எப்படி சொல்றான், என் அடியாரிடத்திலே நான் கடன் கேட்டேன், அவன் எனக்கு கடன் கொடுப்பதில்லை. என்னை அவன் ஏசுகிறான், அவனுக்கே தெரிவதில்லை அவன் என்னை ஏசுகிறான் என்று. அது எப்படி, வாதகரா, என்ன நேரமோ தெரியலையே என்று நேரத்தை அவன் நொந்து கொள்கிறான், நானும் நேரமாக இருக்கிறேன், காலமாக இருக்கிறேன். பைஹட்டியுடைய அறிவிப்பிலே வருகிறது, காலத்தை ஏசாதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், நான் தான் பகல்களாகவும் இரவுகளாகவும் இருக்கிறேன், அதாவது அதை புதுப்பிக்கிறேன், அதை பழதாக்குகிறேன், ஆட்சியாளர்களுக்கு பின் ஆட்சியாளர்களை நானே கொண்டு வருகிறேன். சொல்றாங்கல்ல, இன்னைக்கு இந்த வருஷம் அது நடந்துச்சுப்பா, எனவே இந்த வருஷம் ஆட்சி இருக்கிறவங்களுக்கு அது வந்து சரி வராது. ஊர்ல எல்லாம் வந்து இந்த வருஷம் பஞ்சாயத்து தலைவர்களாம் இந்த வருஷம் பிரச்சனையா இருக்கும், இந்த ஜமாத்து தலைவர்களாம் இந்த வருஷம் வந்து ராசி இருக்காது என்றெல்லாம் பேசுவார்கள், காலங்களை காரணம் சொல்லி. இது அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகி முஸ்லீம்களிடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இப்ப என்ன இந்த காலண்டர் எல்லாம் மாட்டிட்டாங்கல்ல, யமகண்டா, ராகுகாலம், குளிர்காலம், பனிகாலம், வெயில் காலம், இதெல்லாம் மாட்டி இப்ப முஸ்லீம்கள் குறிப்பா பெண்கள் இந்த நோய்க்கு அடிமையாயிருக்கிறாங்க. என்ன வெளியே போனாலும் அந்த காலண்டர்ல பாத்துட்டு போறது, என்ன நேரத்துல போறோம்னு சொல்லிட்டு, ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது கொடுக்க வந்தாலும் வீட்டுக்கு வாங்க வந்தாலும் இந்த நேரத்தை குறிப்பிடுறது. எந்த அளவுக்குன்னா கல்யாணத்துக்கு நேரம் வைக்கிறது கூட 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் முபாரக்கான நேரத்தில், என்ன அந்த முபாரக்கான நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்ப அதுக்கு பின்னாடி உள்ள நேரம்லாம் லேண்டத்து பிடிச்ச நேரமா, யோசிச்சு பாருங்க. அதே போல இன்னும் கடைசியில மக்களுடைய நிலைமை, முஸ்லீம்கள் பலருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, வீட்டுக்கு கலர் அடிக்கிறதுல ராசி பாக்குறது, வாஸ்து பாக்குறது, காஃபிர் இன்ஜினியர்கிட்ட கொடுத்து கட்டடம் கட்ட சொல்றது, ஏன்னா கரெக்டா வாஸ்து படி கட்டுவான்னு சொல்லி. அதே போல வந்து வீடு கட்டும் பொழுது காஃபிர் பத்தினார்கிட்ட கொடுக்கும் பொழுது, நீ எப்படி உனக்கு திருப்தியா அந்த மாதிரி நீ செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே, அவன் 4 ஆடை இருக்கணுமா, 5 கோழியா இருக்கணுமா, ஏன்னா அதெல்லாம் அப்பதான் பாதுகாப்பு என்று சொல்றது. அதே போல இந்த விஷயங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஆமா, எல்லாம் செஞ்சுதான் ஆடை இருக்குது, கோழி இருக்குது இல்ல. அதே போல வந்து முதல் வீடு குடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆடை இருப்பாங்க, ரத்தப்பழி கொடுப்பாங்களாம், இந்த மாதிரி எல்லாம். இப்ப இதெல்லாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லிங்க் உள்ளது. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஷிர்கான செயல்கள். இந்த வாஸ்து பாக்குறது இப்ப ரொம்ப அதிகமாயிருச்சுங்க, கார்ல ராசி பாக்குறது, கலர்ல ராசி பாக்குறது, நம்பர்ல ராசி பாக்குறது, அப்புறம் மோதிர கல் இருக்கு பாருங்க, 9 கல்ல மோதிரம் போட்டிருப்பாங்க, நவரத்தினம்னு சொல்லுவாங்க, நவனா 9 சின்ன சின்ன கல்லா போயிடுச்சு. இது பெரும்பாலான பணக்காரவர்கிட்ட காணப்படுது ராசிக்கல்ல. இதுல முஸ்லீம் ஜுவல்லரி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ராசிகள் சொல்லிட்டு. அப்படின்னு 36 நினைக்கிறோம்.